பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பான பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே, எங்கள் இரட்சகரே, கிறிஸ்துவே, சபையிலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற தேவ ஆவியானவரே, நீரங்கள் மத்திலே அசைவாடுறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதுவரே இந்த நாளிலே உன் சித்தம் மாத்திரம் எங்கள் மத்திலே செய்யப்படும். எங்கள் பக்தி விருத்தி அடைய, பரிசுத்தப்பட, உண்மை கிட்டி சேர தேவன் எங்களை சந்திக்கும்படி நாங்கள் வண்டாடும். இந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, எங்களை சந்திங்கன்னு நாங்கள் வண்டாடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. உட்காரும். அடுவரை பாடி துதித்து தேவாதி தேவரை நாம் தொழுது கொண்டோம். பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவர் துதி விளங்குவதாக எழுதப்பட்டிருக்கு. நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வருகிறார். விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகவே இந்த பூமியிலே நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்து அவரை தொழுது கொள்வது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகா பெரிய பாக்கியம் அல்லது சிலாக்கியம். இதுபோல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். எல்லாவற்றை பார்க்கலாம். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாம் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கருத்தாய் கேட்போம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் வளைந்து கொடுப்போம். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தருடைய வார்த்தை போதிக்கு இலங்கையிலே கண்டி ரங்கல் என்ற இடத்திலிருந்து பாஸ்டர் ஜோன் பீட்டர் அவர்கள் நம்பத்தில் வந்திருக்காங்க. உபவாச கூட்டத்திலும் அவர் தேவனுடைய வஸ்திரத்தை போதித்தார். அது பலருக்கு தேவையானதாகவும் சபை பக்தி விருத்தி அடைகிறதுக்கு ஏதுவாகவும் வருது. ஆகவே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை போதிக்க அவரை அன்புடன் வரவேற்க பொறுப்பு. தயவு செய்தோர் நாம் கரைகளை தட்டி அவரை உற்சாக வரவேற்பேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நீங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த காலை நேரத்தில், மாலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக. ஆமென். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? இப்பொழுது நாங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் உட்கொள்ள இருக்கிறோம். அது எங்களுக்கு தேவையானது. இப்ப நேற்றைய நாளிலே நாங்கள் பல காரியங்களை தேவனுடைய வார்த்தையினூடாக நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கிரியை செய்வார். அதே போல விசேஷமாக நான் சபை போல இருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த தருணத்தை எனக்கு கொடுத்தபடியினாலும் சபையின் மூப்பர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். சபை மக்களுக்காகவும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மிக விசேஷமாக இலங்கை தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற உள்ளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக இன்றைக்கும் இலங்கை தேசம் பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய கிருபை தயவினால் இன்றைக்கும் நடத்தக்கூடியதா இருக்கு. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு நிச்சயமாக கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களில் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தவுடனே மறந்து விடுவோம். ஆனாலும் மறக்காமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது சொன்னார், உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்ட காரியங்களை நீ மறந்துடவே கூடாது. அவங்க சில பண்டிகைகளை கொண்டாடினாங்க. அந்த பண்டிகைகள் எல்லாம் பழைய காரியங்களை நினைவு கூறும்படியாகத்தான் ஆண்டவர் செய்தார். அதுல கூடார பண்டிகை ஒன்று இருந்தது. எவ்வளவு தான் மாளிகையில கட்டி இருந்தாலும் கூடாரம் அடிச்சு அந்த இடத்துல அந்த கொண்டாட்டத்தை செய்யணும். அப்ப பிள்ளைகள் கேட்பாங்க, என்னத்துக்கு இவ்வளவு அழகான வீடு இருக்குள்ள இப்படி செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்தில் அந்த பெற்றோர் கடந்த காலத்தை சொல்லி கொடுப்பாங்க, நாங்க இப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம், இப்படித்தான் நாங்க இருந்தோம், அதை நினைவு கூறும்படியாக இதை செய்யும்படியா. ஆமென். இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹலேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல நான் நன்றி கூற விரும்புகிறேன் பாஸ்டர் பிரேம்குமார் பெர்லினில் உள்ள அந்த ஊழியக்காரருக்காகவும், இந்த அருமையான ஊழியக்காரரையும் சபையையும் அறிமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக. அதே போல ரொம்ப நல்லது, ஒரு வெளி ஊழியர் வருகிற பொழுது விசாரித்து தேவனுடைய வார்த்தையிலே கொடுக்க ஒரு தகப்பனுக்கு தான் அந்த உள்ளம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் ரொம்ப கவனமா இருப்பேன். சர்ச் ஆராதனை டைம்ல பிள்ளைகள் மேல் அன்புனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன கொண்டு கொடுப்பாங்க. சில டேட் பிந்தின சாமான்களையும் கொண்டு கொடுப்பாங்க, பிள்ளைக்கு ஒத்து வராத சாமான்களையும் கொண்டு கொடுப்பாங்க. அன்புக்காக அதை செஞ்சாலும் பின்னேற நாங்கள் தான் கஷ்டப்படுவோம். பிள்ளை வயிற்று வலின்னு கத்தும், சுகம் இல்லாம போகும், பெற்றோருக்குத்தான் அதில் அருமை தெரியும். அப்ப அதனால ரொம்ப கவனமா இருப்போம், யார் என்ன கொண்டு கொடுக்கறாங்க. கொடுக்கறவங்க சந்தோஷமா கொடுத்தாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை. அதனால ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற ரீதியில எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை யார் கொடுக்க போறாங்கன்றது எச்சரிப்பா இருப்பது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அதுல ஒரு பிழையும் இல்லை. அது எங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். ரொம்ப நல்லது. நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஏதாவது எங்களுக்கு அப்செட் ஆன சாப்பாடை சாப்பிட்டு நாங்கள் பிளவினப்படக்கூடாது என்ற நோக்கம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் போக இருக்கிறோம். ஒரு மணிக்கு டைம் நாங்கள் ஜெபம் பண்ண சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான நாமத்துக்கு நன்றி சுவாமி. இதோ இந்த மாலை நேரத்திலே உம்முடைய ஜீவ வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி சுவாமி. ஒரு மனுஷனுடைய சொந்த வார்த்தையை கேட்கும்படியாக இங்கு இருக்கவில்லை, உம்முடைய ஜீவ வார்த்தையை கேட்கும்படியாக நின்றிருக்கிறார்கள். கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எங்களோடு உடன்பட்டார் என்று சொல்லத்தக்கதார். ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாயிலிருந்து என்னுடைய ஒரு சொந்த வசனமாவது வராமல் உமக்கு சித்தமான வசனத்தினர் கொடுத்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, செய்திக்கு முன்பதாக நேற்றைய நாளிலும் நான் யோசனை என்னுடைய சாட்சி கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு, ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்கள் நிறைய நேரம் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிச்சோம். எத்தனை பேருக்கு சாட்சி கேட்கணும்னு விருப்பம், இல்லாட்டி நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு போவோம்? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு சிலர் விரும்புறாங்க. ரைட். இந்த சாட்சியின் ஊடாகவும் தேவனுடைய செய்தி இருக்குது. அதனால நான் சுருக்கமாக என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்லுகிறேன். என்னுடைய குடும்பத்தில் 8 பேர். நாங்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். 1983 ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும், யுத்த காலத்திலே எங்களுடைய வீடு சம்பூர்ணமா அழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, எல்லா உடைமைகளையும் நாங்கள் இழந்து போனோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி இருக்கிற உடுப்பு மாத்திரம்தான், அது சர்வோதயத்தில் கொடுத்திருந்தாங்க. வெள்ள ஒரு வெள்ள யூனிஃபார்ம், ஒரு நீல கால் சட்டை, அதுதான் எல்லா இடத்துக்கும், பயணத்துக்கும் அதுதான், சர்ச்சுக்கும் அதுதான், எல்லா இடத்துக்கும் அதை தான் நாங்கள் போட வேண்டிய நிலைமை இருந்துச்சு அந்த சூழ்நிலையில். அந்த காலகட்டத்தில் எல்லாம் இழந்திருந்த நேரத்தில் நாங்கள் கண்டியில் தான் இருந்தோம். அது பெரிய கதை, அதை சொல்ல முடியாது, டைம் எங்களுக்கு காணாது. அந்த இடத்துல இருந்ததுக்குள்ளே எல்லாமே இழந்திருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம். கடவுள் எங்கே இருக்கிறார், இவ்விதமான சூழ்நிலையில் யார் எங்களை வழிநடத்த முடியும் என்று சொல்லி நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு தாயார் எங்களுடைய வீடு தேடி வந்து சொன்னாங்க, இந்த மாலை நேரத்திலே ஒரு சுபிசேஷ கூட்டம் இருக்குது, நீங்க அங்க வாருங்கள் அப்படின்னு. அந்த நாளில் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போனோம். நானும் என்னுடைய தாயாரும் முதல் தடவையாக ஆண்டவராக இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உடனே எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகல, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார். ஆனால் நாங்கள் தேடின சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் பணம் கொடுத்து வாங்கலாம், ஒரு டிவி வேணுமா இல்லாட்டி ஏதாவது எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் நாங்கள் வாங்க முடியும். நாங்கள் தேடுகிற சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் கொடுக்க முடியும். சில நேரத்தில் எங்களுக்கு எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், வீட்டில் பெரிய டிவி இருக்கும், வீட்டில் பெரிய வீடு டைல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் தேடுற ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை தேடுகிற பொழுது நிச்சயமாய் அந்த சந்தோஷம் சமாதானத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இப்படி இருக்கிற பொழுது தொடர்ந்து படிப்பை தொடர முடியவில்லை, கஷ்டம். சில இந்த யுத்த காலத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும், நாளைக்கு உயிர் வாழ்வோமான்னு தெரியாது. காடுகள்லையும் அங்கங்க நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அந்த சூழ்நிலையில சில கஷ்டத்தின் நிமித்தமாக மறுபடியுமா நான் கண்டிக்கு வந்து நான் ஒரு வேலைக்காக கொழும்புக்கு போனேன். 1987 வருடம் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் சூததாஸ் ஸ்டேடியம் கொழும்புல ஒரு சுபிசேஷம் போயிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாரும் விலாசங்கள் எடுத்தாங்க. இது ஊழியம் செய்யறவங்களுக்கு எங்களுக்கு தேவையா இருக்கும், விலாசங்கள் எடுத்தாங்க. அப்ப நானும் என்னுடைய விலாசத்தை கொடுத்தேன். அப்படி கொடுத்த பொழுது ஒரு சர்ச்ல இருந்து என்னை தேடி வந்தாங்க. அந்த சர்ச் வந்து ரொம்ப சின்னது, பக்கத்துல ஒரு மல்சாலாவா, மல்சாலானா தெரியுமா, எம்பம் பண்ற மையப்பெட்டி கடை. அப்ப அதுல சரியான நாற்றம். அப்ப நான் அன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு போன உடனே ஒரு தீர்மானம் எடுத்தேன், இதுக்கு பிற்பாடு இந்த சர்ச்சுக்கே வரக்கூடாது. அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு போகல. ஆனால் அந்த பாஸ்டர் நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரர், அடுத்த கிழமை சரியா திங்கக்கிழமை போகாத நாள், அடுத்த நாள் அவருடைய சபையில் இருக்கிற உடன் ஊழியர் அனுப்பியிருந்தார், ஊழியக்காரவங்களை அனுப்பியிருந்தார், போய் பாருங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் வந்தார். நான் போய்கிட்டான் சொன்னேன், எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி, தலைவலினால நான் வரல அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல தலையில கையை வச்சு அந்நிய பாசெல்லாம் பேசி தலையெல்லாம் ஆட்டி குளிக்கி ஜபம் பண்ணார். அப்ப அதை விட யோசிச்சேன், இதை விட ஆலயத்துக்கு போறது நல்லம். எல்லாரும் வேலை தளத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆலயத்துல போய் 3 மாசம் தூங்கின, நல்லா செய்தி எல்லாம் கேட்கறது இல்ல. ஆனா அப்படி இருக்கக்குள்ள அந்த சபை ஜனங்கள், அந்த ஊழியக்காரர்கள் ஒரு ஆத்மாவுக்காக பிரயாசப்பட்டாங்க, தொடர்ந்து ஜபம் பண்ணாங்க. நாங்க ஒரு ஆத்மாவை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிற பொழுது விசுவாசிகளுக்கு ஒரு கடமை இருக்கிறது, அவங்களை நாங்கள் கொண்டு வரணும். சிலர் ஏதாவது விஷயத்துல பிசாசு அவங்களுக்கு தடை பண்ணுவான், ஆனா நாங்க பின்தொடர்ந்து போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு ஒப்பு கொடுத்தல செய்து அவங்களுக்காக ஒரு பஸ் டிக்கெட்டையோ, இங்க பஸ்லயே ட்ரெயின் டிக்கெட்டையோ நாங்க வாங்கி கொடுத்து அந்த ஆத்மாவுக்காக பிரயாசப்பட்டு நாங்க ஜெபம் பண்ணி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எங்களுடைய பிரயாசம் இருக்கணும், எங்களுடைய பிரயாசம். நாங்க எப்படியாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் இந்த வருடத்துல இந்த முடிகிறதுக்கு இடையில நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வருவேன் தீர்மானம் எடுத்தா நிச்சயமா நாங்க எடுக்க போகிற ஹாலுக்கும் காணாது, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். எல்லாரும் பயந்து போய் இருக்கிறீங்க, எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க. கத்தருடைய சமூகத்துல நாங்க நிக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள அந்த ஆலயத்துல நான் இருந்தேன். ஆனா சின்ன வயதிலிருந்தே எனக்கு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும்னு விரும்பினேன். அப்ப அந்த ஒரு நாள் அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு ஊழியம் செய்ய விருப்பமா? நான் சொன்னேன், ஆமா ஊழியம் செய்ய விருப்பம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊழியம் இருக்குது, நீங்க ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்படின்னா ஊழியனுக்குள்ள சரியான சந்தோஷம், ரைட், இந்த நாள்ல நான் பள்ளிப்பீடத்துல இருந்து புல்பீட்ல இருந்து பிரசங்கம் பண்ண போறேன், நல்லா உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி கையெல்லாம் உடிச்சு நல்ல செய்தியெல்லாம் எடுத்து உச்சமா நான் வாரேன், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்ல, கை காலெல்லாம் ஆட்டி பிரசங்கம் பண்றதுதான் கனவுல போகுது. காலையிலேயே ஆராதனைக்கு வந்தேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அதுதான் இந்த இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை. இன்னைக்கு ஆக்கள் நிறைய பேர் வருவாங்க, உங்களுடைய செருப்பெல்லாம் கலட்டி வைப்பாங்க, அதெல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்க, அதுதான் ஊழியம். எனக்கு இடி விழுந்த மாதிரி, பாஸ்டர் மேல சரியான கோபம், என்னை ஏமாத்திட்டார், ஊழியத்துக்கு வர சொல்லி செருப்பு அடுக்க வச்சிருக்கிறார். நான் கோபத்தோடு போயிட்டு இந்த சர்ச்சுக்கு முன்னுக்கு ஒரு மரம் இருக்கு போய் உட்காந்துட்டு பைக்குகளுக்கு மேலே ஏறு, இந்த பாஸ்டர் இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு சரியான வேதனை. செருப்பு ஒன்னையும் அடிச்சு பாரவங்களை ஒழுங்கா கலட்டி வைக்கிறது இல்லை. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் தான் கலட்டு. அப்படித்தானே வருவாங்க, அதிக வேகமா வருவாங்க. சிலர் துதியோடு வருவாங்க, சிலர் பிரச்சனையோடு வருவாங்க. சில நேரங்களில் நாங்கள் மற்றவங்களை பத்தியும் பேசிக்கிட்டு வருவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்குள்ள எச்சரிப்பா பாய மூடிக்கிட்டு வர்றதுதான் ரொம்ப நல்லது. தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்குள்ள மிகுந்த பயபக்தியோடு நல்லா காலையில எழும்பி நல்லா ஜெபம் பண்ணி அனாவசியமான வார்த்தைகளை நாங்கள் சொல்லிடாம மிகுந்த அன்பா இந்த நாளில் மற்ற நாளெல்லாம் பேசுறேன் தானே. வேதநாயக சாஸ்திரியார் அவர் சொல்றாரு, இந்த நாவு பிரேக் இல்லாத வண்டியா. காலையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க, எல்லா நாள் தானே நாங்க பேசுறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது கொஞ்சம் சும்மா இருக்கிறது இல்ல. அப்ப நாங்க இந்த நாவ கவனமா ஆண்டு பிறகு இன்னைக்கு 2 மணி ஆராதனை இருக்குது, நான் காலையில இருந்து வீண் பிரச்சனையை நான் எழுத்துறக்கூடாது, குடும்பத்தில் எழுத்துறக்கூடாது. சிலர் கதை ஒரு கொண்டாட்டம், அன்னைக்கு தானே கணவன் மனைவி வீட்டுல இருப்பாங்க, பழைய கதையெல்லாம் இழுத்து ஆரம்பிக்கலாம். பெரிய ஒரு சண்டை எல்லாம் வந்து மழை பெய்ஞ்சு சுனாமி அடிச்ச மாதிரிதான் இருக்கும் ஆராதனைக்கு வரமுன்னு. ஆனா ரொம்ப கவனமா இருக்கு அந்த நேரத்துல தான் பிசாசு பாப்பா எங்களை ஏதாவது விஷயத்துல திசை திருப்புறதுக்கு. ஆண்டவரை துதிக்க விடாம, ஆண்டவருடைய சமூகத்துல உற்சாகமா போக விடாம, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத படிக்கு, தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க கூடாத படிக்கு, எங்களுடைய சிந்தனையை திசை மாற எத்தனையோ காரியங்களை செஞ்சு வருவாங்க. சில நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் விதமாக கூட்டம் நடக்குது, சிலர் வேலைக்கு போறாங்க. ஆனால் சில இடங்களில் நாங்கள் சிலங்கால காலையில் கூடுவோம். காலையிலேயே எழும்பி ஆண்டோடைய சமூகத்தில் ஓடக்குள்ள அது ஒரு உற்சாகம், இந்த முதலாவது ஆண்டோருக்கு இதை செஞ்சுட்டோம். அப்போ அதனால பிரச்சனை இல்லை. 2 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சாலும் முதலிடம் கொடுக்குற மாதிரி வேற எந்த காரியத்துக்கு நாங்கள் போயிடாம ஆண்டோருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரை நாங்கள் துதிக்கணும். சரி, நான் இங்கே போயிட்டேன். அப்படி இருக்கக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு சத்தம், நீ என்னத்துக்கு இன்னைக்கு வந்த, நான் ஊழியத்துக்காக வந்திருக்கிறான். இதுவும் என்னுடைய ஊழியம் தான், இந்த செருப்பு அடுக்கினால என்னுடைய ஊழியம் தான். உடனே அழகான முறையில் அந்த செருப்பு எல்லாம் வலது கால இடது கால எல்லா காலையும் தேடி சரியான முறையில் அழகா அடுக்கணும். நான் முதலாவது செஞ்ச ஊழியம் பிரசங்க பீடத்துக்கு வர முன்னுக்கு செருப்புகள் அடிக்கத்தான் நான் வந்தேன். 2வது முறை சொன்னார், அடுத்த முறையும் ஒரு ஊழியம் இருக்குன்னா இப்ப எனக்கு தெரியும் என்ன சொல்ல போற. அடுத்த முறையும் இதே ஊழியம் தான். ஆனா அடுத்த முறை சொன்னார், சர்ச் எல்லாம் கூட்டி நல்லா துப்புராக்கி அழகா அந்த கதிரைகள் எல்லாம் அடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் அழகா செஞ்சு சர்ச்சில் கொடுத்த எல்லா வேலையும் செய்து நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கதிரைகளை ஒழுங்கா அடுக்கி அதெல்லாம் தொடச்சி இதை கூட்டி ஆண்டவருக்காக சில நேரத்தில் இந்த ஆராதனை துவங்க பண்ணுது. மற்றவங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து நேரத்தோடு செய்யறது. சில நேரத்தில் டொய்லெட் கதை தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமே அதுவும் ஊழியர்னா சில நேரத்தில் பைபிள் எடுத்து இந்த பிரசங்க பீடத்துல இருந்து இந்த மைக்கெல்லாம் கொடுத்து கையை கால ஆட்டி பிரசங்கம் பண்ணத்தான் அது ஊழியம் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமே. இல்ல அதுதான் ஊழியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே இதெல்லாம் இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஏற்ற டைம் கொடுத்தார். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்ன, இந்தியாவில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னார், இன்னைக்கு ஒரு பிரசங்கியார் வருவார், அப்ப அவர் தான் செய்தி பேச போறாரு. அப்ப அந்த பிரசங்கியார் வரல. அப்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் ஒரு பாட்டை படிப்போம், அதுக்கடையில வந்துருவாரு. வரல. இன்னொரு சொன்னார், இன்னொரு பாட்டையும் படிப்போம், வந்துருவாரு பாஸ்டர் அப்படின்னா. அந்த 2வது பாட்டுக்கும் வரல. 3வது பாட்டும் படிச்சு 5 பாட்டு படிச்சுட்டாரு, அந்த பாஸ்டர் வரல. அதுக்கு ஒரு பாடு அந்த நேரத்தில் அந்த பாஸ்டர் சொன்னாரு, இப்ப உங்கள நாங்க சபையில ஊழியம் செஞ்சனால உங்கள யாராவது ஒரு செய்தி பேச தயாரா இருந்தா நீங்க இந்த நேரத்துல கடைசியா ஒரு பாட்டு படிப்போம், நீங்க வந்து பேசலாம். இப்ப எனக்குள்ள நான் இந்த மாதிரி போய் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்குள்ள இப்ப ஒரு துடிப்பு செய்தி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் புக்கெட்ல இருக்க ஒரு செய்தி அன்னைக்குதான் செருப்பு எடுக்க வச்சுட்டாரு, இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறேன். இப்ப என் உள்ளத்துல செய்தி இப்ப பேசணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு, தகுந்த நேரம் வந்துருச்சு. ஆனா நான் உடுத்திருந்த உடுப்பு சரியில்லை, நான் டை இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆவியானவர் உணர்த்தினார், நீ போய் இந்த செய்தியை கொடுன்னு. அந்த நாள்ல நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தேன், அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட்டான். நான் நினைச்ச நாள்ல எனக்கு செய்ய முடியல, நான் நினைக்காத நாள்ல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அது மாதிரிதான் சில நேரங்கள்ல நாங்க ஒரு காரியத்தை திட்டம் போட்டிருப்போம், எங்கட ஒரு டைம் நாங்க வச்சிருப்போம், இல்ல ஆண்டவருடைய ஒரு டைம் வரும். ஹல்லேலூயா. நேற்று கூட நான் சொன்ன சில நேரத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு டைம், இங்கு ஒரு டைம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே டைம், அது ஆண்டவருடைய டைம். அந்த டைம் வரக்குள்ள ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதை காட்டி நாங்க காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், ஆண்டவர் செய்யும்படியாது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னுக்கு நாங்க கிரியை செய்தோம்னா எங்களுடைய மனுஷ பலத்துல நாங்க செய்வோம், ஆண்டவருடைய கிருபை இருக்காது, எங்களுடைய கிரியை மாத்திரம் இருக்கும். சில நேரத்தில் எங்களுடைய கிரியையில ஏதாவது செய்ய போனோம்னா நாங்க செஞ்சு முடிச்சிருப்போம், ஆனா தேவனுடைய கிருபையும் தயவும் இருந்திருக்காது. அப்ப ஆண்டவருடைய கிருபையும் தயவும் ஒத்துழைப்பு வேணும்னா அவருடைய நேரம் வரும் வரைக்கும் நாங்க காத்திருக்கிற பொழுது நிச்சயமா ஆண்டவர் வெற்றியை கொடுத்து வழி நடத்துவார். இப்படி இருக்கக்குள்ள 90வது ஆண்டு ஆண்டவர் எனக்கு பாரத்தை கொடுத்தார். ஒரு கஷ்டப்படுகிற இடத்துல போய் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக அதன் பிற்பாடு நான் ஜபித்தேன். எப்படின்னு சொன்னா, நாங்க எப்படி கஷ்டப்படுகிற ஒரு இடம் தெரியும் சொன்னா, 83வது வருடத்திலே திருகோணமலையில இருந்த பொழுது ஒரு நாள் நடு ராத்திரியில 12 மணிக்கு ஆமில வந்தாங்க. ஆமில வந்து சொன்னாங்க, உங்களுக்கு 5 நிமிஷம் தாரம், எல்லாரும் பஸ்ல ஏறணும். அப்ப நாங்க அந்த பஸ்ல ஏறிட்டோம், ஆமி பஸ்ல ஏறிட்டோம். அதுக்கு பிற்பாடு அந்த ஆமி பஸ் கண்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கு கண்டியில இருந்து ஹெட்டன் டிக்கோயா, டிக்கோயில இருந்து டம்பார் என்ற ஒரு எஸ்டேட்டு கொண்டு போறாங்க. அப்ப அதுல சில சுப்ரிண்டன்மார்கள் எங்களை அப்படி லோரியில ஏற்றி கொண்டு போனாங்க. ஏழை விற்பனையில் எடுத்த மாதிரி எங்களை கொண்டு போய் 1 மாசம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த 1 மாசம் நடந்த சம்பவம் தான் ஊழியத்துக்கு வரக்கூடியதா இருந்துச்சு. அந்த 1 மாசத்துல அந்த ஜனங்களை பார்த்தோம், அந்த தோட்ட பகுதியிலே அந்த குளிரிலே பனியிலே நலைந்து அங்கு குழந்தெடுத்து வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலையில் அந்த ஜனங்க நிக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் 90வது ஆண்டு காட்டினார். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீ போய் தேவனுடைய பணி செய்யணும். இந்த குழம்புல எல்லா வசதிகள் இருக்கு, போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்குது, ஆனா நீ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய அழைப்பின்படி சபை ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்துல நான் கடந்து போய் ஒரு வீட்டில் ஆரம்பித்த அந்த கூட்டத்தின் வழியா ஆண்டவர் 10 வருடங்கள் நாங்க வீடுகள்ல ஆராதனை செய்தோம். 2000 ஆண்டு எங்களுக்கு இடத்தை கொடுத்தாருங்க. அதுல நாங்க சாதாரண ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவரை ஆராதனை செய்தோம். இன்றைக்கும் நாங்கள் சில வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். ஆனால் சபையை நாளுக்கு நாள் ஆண்டவர் வளர பண்ணி அந்த வேலையை செய்ய ஆண்டவர் கிருபையை கொடுத்து வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்ப இந்த 22 வருடங்கள் கழிந்து தான் ஆண்டவர் இன்றைக்கு இங்கேயோ இருந்த என்னை உங்கள் முன்னுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. காரணம் என்னன்னா, என்னத்த சொல்ல வரும்புறேன்னா, ஆண்டவர் கொடுத்த வேலையை ஆண்டவரை நியமித்த இடத்துல சரியா நிக்கக்குள்ளதான் ஆண்டவர் ஏற்ற நேரத்துல எங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றில் ஆண்டவர் வழி நடத்திருக்கிறார். சில நேரத்துல ஆண்டவர் நிக்க சொன்ன இடத்துல நாங்க நிக்கிறதில்லை. நேற்றை நாங்க பார்த்த எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கேறி தாற்றங்கரையில ஒளிந்து கொண்டு அப்பொழுது நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன், உன்னை போஷிக்கும்படியா. ஆற்றங்கரையில் இருக்க சொன்னா குளத்தங்கரையில போய் இருக்கிறது இல்லை, அந்த இடத்துலதான் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை, ஆண்டவர் வச்ச சபையில இருக்கிறது இல்லை, ஆண்டவர் நியமிச்ச இடத்துல நிக்கிறது இல்லை. எங்க எங்கேயோ நாங்க ஓட பாக்குறோம். இந்த ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, அதை செய்யலையே. ஆண்டவர் திருப்பி கேள்வி கேட்டாருன்னா, நான் நிக்க சொன்ன இடத்துலதான் நீ நிக்கிறியா? அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவர் அழைத்த அழைப்பு, ஆண்டவர் நியமித்த காரியம், எங்க நாங்க இருக்கிறோமோ அங்க நாங்க இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானாக ஆண்டவர் வழிநடத்தி எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சக்குள்ள அதற்கான உதவி ஊழியர்களை கொடுத்தார். இன்னைக்கு 3 மாதம் நான் இங்க நிக்கிறேன். இன்று 3 மாதமும் அவங்க தான் அந்த ஊழியத்தை செஞ்சு கொண்டு போறாங்க. அல்லேலூயா. விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துறாங்க, ஆராதனை நடத்துறாங்க, எல்லாம் செய்யக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் கொடுத்து அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வேலையை அந்த ஜனங்களுக்கு செஞ்சனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனால எப்பயும் நாங்க அறிஞ்சுக்கிறோம், ஆண்டவர் எந்த இடத்துல எங்களை வச்சு வளர்க்கிறாரோ, எந்த காரியத்தை செய்ய சொல்றாரோ, அதை நாங்க செய்யற பொழுது ஆண்டவர் தம்முடைய வேலையை அவர் நிச்சயமா செஞ்சு முடிப்பார். ஆகவே ஆண்டவருக்கு எல்லா துதிகான மகிமையை கொடுக்கிறேன். கண்ணீரோடு எத்தனைய காரியங்களை சொல்ல வேண்டியன, தேவனுடைய செய்திக்காக நான் மிகவும் சுருக்கமாக நான் இதை சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அல்லேலூயா. ரைட். நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போக போறோம். எல்லா கௌரவமும் மகிமையும் ஆண்டவருக்கே உரித்தாகட்டும். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையில போனார்? தெரியுமா, இயேசுவானவர் கழுதையில போனார். இயேசுவானவர் கழுதையில போக்குள்ள எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. இசுவானர் கழுதையில போக்குல அநேகர் வஸ்திரங்களை விரித்தார்கள், குருத்தோலைகளை பிடித்தார்கள், பாடல்களை பாடினார். இந்த கழுதை எது மேல நடந்து போகுது? அங்க விரிக்கிற வஸ்திரத்தின் மேல். ரெண்டு சைட்லும் பாட்டு நடக்குது. ஆனா அந்த கழுதை யோசிச்சிருந்தா இதெல்லாம் எனக்கு தான் சொல்லி எப்ப அது விளங்கிருக்கும்? எப்ப விளங்கிருக்கும்? இயேசு கிறிஸ்துவானவர் எப்ப கழுதையிலிருந்து இறங்கினாரோ அப்பதான் விளங்கிருக்கும், இது எனக்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவானவரின் மேல இருந்தனால தான் சொல்லி. அது மாதிரிதான் எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவராகிய இயேசு வந்தனால தான் எல்லா காரியமும் நடந்திருக்கு. எங்களோட வாழ்க்கையில இந்த இடத்திலையும் எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த எல்லா ஆசீர்வாத நன்மைகள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு என் உள்ளத்துல வந்தனால தான். எல்லா மகிமையும் கனமும் எனக்கு கிடைக்கிது ஆண்டவர் எனக்குள்ளே வந்தனால தான். அந்த மகிமையை நாங்கள் ஆண்டவருக்கே செலுத்தணும். இல்ல இதை எனக்கு தான் செய்யறாங்கன்னு நினைச்சா அது தவறு, அது தவறு. எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவரால் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளமா ஜனமாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ரைட், வசனத்தை வாசிப்போம். நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வசனமா தான் இருக்கு, இருந்தாலும் பார்ப்போம். நாங்க 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் முதல் 12 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன்.
ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் சபைக்கு ஒரு சம்பவத்தை வைத்து எழுதுகிறார். காரணம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபையை ஆரம்பித்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18:1-18 வரையுள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். ஆனா வாசிக்க தேவையில்லை நீங்க, ஆனால் முக்கியமா நீங்க பாருங்க 8 வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க.
எவ ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கட்டிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைவோடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்திலே இந்த கொரிந்தியர் சபையை ஆரம்பிக்கிறார். சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 49-52 இடையில நடந்த ஒரு சம்பவம். அந்த பணியிலே அவர் கொரிந்தியிலே போய் சபையை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயமில்லாமல் பேசு, நீ பயமில்லாமல் தேவனுடைய வார்த்தையை பேசு. இந்த கட்டத்தில் பவுல் பயப்படுறார், தேவனுடைய வார்த்தையை எப்படி பேசுறது இந்த ஜனங்கள் மத்தியில். பயமில்லாமல் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாய் ஆண்டவர் பாப்பசனாகிய பவுலுக்கு தரிசனமாகி சொல்றார். அதனால அவர் 1.5 வருஷம் அதாவது 18 மாதங்கள் அந்த கொரிந்துவில இருந்து தேவனுடைய வார்த்தையை பயமில்லாமல் பிரசங்கித்தார். ஆமென். பாருங்க, பொய்யான ஒரு காரியத்தை சொல்ல மனிதன் பயப்படுறதில்லை. இங்க பேமெண்ட் எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு எண்ணெயை வித்துருவான். இந்த எண்ணெயை எதை பூசினாலும் சுகமடையும். பேமெண்ட்ல இருந்து கத்தி விற்பனை செய்வான். பொய்யான ஒரு காரியத்தை சத்தம் போட்டு தைரியமா அவன் சொல்றான். ஆனா நானும் நீங்களும் அங்கு பேசுகிற தேவனுடைய வார்த்தை பொய்யானது அல்ல. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அதனால தேவனுடைய வசனத்தை பேசுறதுக்கு நாங்க பயப்படவே தேவையில்லை. அதனால ஆண்டவர் சொன்னா, நீ தைரியமா பேசு, ஒண்ணுக்கு நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை முக்கியம் இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை பேசினார். அதன் பலனாக அந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். அந்த பாவமான அந்த பலவிதமான சூழ்நிலையில் இருந்த அந்த கொரிந்து பட்டணத்திலே தேவனுடைய சபையை கட்டக்கூடியதாக இருந்தது. அந்த கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த கடிதத்தை தான் நாங்க இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். என்னத்தை பார்க்கிறோம் சொன்னா, அவர் என்னத்தை ஞாபகப்படுத்த விரும்புறார் பாருங்க. நீங்கள் எவைகளை அறிய வேண்டும்? நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க அறியணும். என்ன காரியம்? என்ன காரியத்தை அறிஞ்சு கொள்ள விரும்புறார்? இந்த குறைந்து உள்ள ஜனங்களுக்கு ஒரு காரியம் தெரியாம இருக்குது. ஆனா நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன காரியம் உங்களுக்கு தெரியாம இருக்குது? கடைசியா பாருங்க, தன்னை நிக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடன். அதுக்குதான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. நான் எதையும் செஞ்சு எப்படியும் வாழ்ந்து நான் நிக்கலான்னு நினைச்சா அது முடியாதுன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், கிருபையினாலும் அன்பினாலும் ரட்சிப்பை பெற்ற ஜனங்க எப்படியும் நாங்க தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப அதுக்காகத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல என்னத்தை சொல்லி வராரு? அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், சபையில கிறிஸ்துவுக்கு பின் நடந்த காரியங்கள். இந்த நாள்ல உங்களுக்கு படிக்க தேவனுடைய வார்த்தையில தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நடந்த சம்பவத்தை தான் நாங்க பார்க்க போறோம். அவர்களிடத்துல இருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்குதான் இந்த வேத வசனத்தில பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். மேகத்துக்கு கீழா இருந்தார்கள் என்ன வேதம் சொல்லுகிறது? தேவன் அவர்களோடு அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட இருந்தார். தேவனுடைய பாதுகாப்பில் கூட இருந்த ஜனங்களும் கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும், அடுத்த வசனத்தை பாருங்க, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. அதனால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவனுடைய கரம் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் செங்கடல் வழியா பிரிஞ்சு அவர்கள் அந்த வழியா வந்தாலும் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமா இருக்கலையா? ஏன் பிரியமா இருக்கலன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நடந்து கொண்ட விதத்தினால தேவன் பிரியமா இருக்கல. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் மனிதனை பிரியப்படுத்த விரும்புவோம், மனிதருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள பார்ப்போம். ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிற பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம், மனிதனை பிரியப்படுத்தினால் மனிதனிடத்திலிருந்து ஏராளமான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று. அதே போல நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிற பொழுது தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். சில நேரத்தில் நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் எதையும் செய்து நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். எப்படியும் நாங்கள் வாழலாம், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆனா வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரார். எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போக முன்பதாக ஆண்டவர் அவர்களை என்ன செய்யறார், அங்கு சீனாய் மலைக்கு கொண்டு வரார். இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியுமா? இந்த அமைதியில் இருக்கிறீங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியும், சீனாய் மலைக்கு ஆண்டவர் கொண்டு வரார். ஏன் நேரடியா கானானுக்கு கொண்டு போகல? சீனாய் மலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களுக்கு 10 கட்பலைகளை கொடுத்து அவர்கள் வாழ வேண்டிய சகல காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வாராங்க. எகிப்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, எகிப்தில் எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது. இங்கு கானான் தேசத்துக்கு போறாங்க, அங்கேயும் கானானியருடைய எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. லேவியராகம் புஸ்தகத்திலே செய்ய வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் அந்த தேசத்துல இருக்கிறதுனால தான் ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொன்னார். அப்ப அந்த ஜனங்கள் நேரடி அங்கு போனாங்கன்னா என்ன நடக்கும்? எகிப்தில் இருக்கிற பாவத்தையும் கொண்டு போவாங்க, கானான்ல இருக்கிற பாவத்தையும் சேர்த்துக்கிடுவாங்க. எகிப்தில் இருக்கிற கொண்டாட்டம் கானான்ல இருக்கிற கொண்டாட்டம் எல்லாம் சேர்ந்தா 2-6 போயிடும். இங்க இருக்கிற பாவம் அங்க இருக்கிற பாவம் எல்லாத்தையும் சேர்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் சேர்க்க முன்பதாக முதலாவது சீனாய் மலைக்கு கொண்டு வந்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்க போற தேசத்துல உங்களை ஆசீர்வதிப்பேன், நாங்க நிரந்தரமா நான் உங்களை வைப்பேன், ஆனா நான் சொல்ற காரியத்தை நீங்க செய்யணும், நான் சொல்ற காரியத்தை நீங்க செய்யணும். கானான்ல இருக்கிற காரியத்தையும் செய்யக்கூடாது, இங்க இருக்கிற காரியத்தையும் செய்யக்கூடாது. நான் உங்களுக்குன்னு ஒரு பண்டிகையை உண்டாக்குறேன், அந்த பண்டிகையை தான் நீங்க செய்யணும். நான் உங்களுக்குன்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன், அந்த கட்டளையை தான் நீங்க நிறைவேற்றணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. தேவன் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நாங்க இருக்கணும், இப்படித்தான் நாங்க ஜீவிக்கணும். அப்படி நாங்க இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக் கொள்ளலாம். மீதியானது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தருவார். அவர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில நாங்க நடக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை செய்யாதனால அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏராளம். அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சில நேரத்துல நாங்க சில நேரத்துல எனக்கு வாலிபர்களுக்காக பேசுற சந்தர்ப்பம் இருக்கல, வாலிப கூட்டத்துல ஒரு வானொலி நிகழ்ச்சி ஒன்றுல நான் பேசினேன். அப்ப சில நேரங்கள்ல சிலர் சொல்றது, இந்த ஜெர்மன் தேசத்துல நல்ல சுதந்திரம் இருக்குது, பாவத்தின் கதவுகள்லாம் திறந்திருக்குது, பெற்றோர் பிள்ளைக்கும் அடிக்க கூடாதான், அடிச்சா போலீஸ்ல சொல்லிடுவாங்க. பலவிதமான சூழ்நிலை இருக்குது, எங்களுக்கு இஷ்டம் போல வாழலாம், அவங்க எல்லாம் சுதந்திரமா இருக்க முடியும். நல்லா அறிஞ்சிக்கிறனும், நாங்க ஜெர்மன்ல இருந்தாலும் ஸ்ரீலங்கால இருந்தாலும் சட்டம் சட்டம் தான், பரலோகன்ற ஒரு சட்டம் இருக்குது. தேவன் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதுக்கு நாங்க கீழ்படியத்தான் வேணும். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா, வாலிபர்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் எங்களுடைய தாய் தகப்பனை நாங்க மிகுந்த கௌரவத்துடன் மதிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த நாட்டு சட்டம் ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போவாது, இந்த நாட்டு சட்டம் இந்த ஜெர்மன்ல எங்களை வச்சிருக்கலாம், ஆனா தேவனுடைய சட்டம் தான் அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவோம். ஹல்லேலூயா. நாங்க எப்படி இந்த உலகத்துல இந்த நாட்டுல சுதந்திரம் இருந்தாலும் தேவன் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார், அந்த வாழ்க்கை முறையை வாழும்படியாய்த்தான் தேவன் விரும்புகிறார். என்னோட ஒத்துழைப்பு வழங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. என்னோட கோபமா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, நல்ல கவனமா பாருங்க. தேவன் நாங்கள் எங்க இருந்தாலும் அதற்காக வேண்டிய ஆண்டவர் ஒரு கட்டளை ஆண்டவருக்கு நியமித்திருக்கிறார். அப்ப அதனால தான் ஒரு ஊழியக்காரத்துல நான் இப்படி சொன்னேன், அவர் சொன்னார், நான் சொன்ன இந்த ஜெர்மன் இந்த இப்ப இந்த ஐரோப்பா நாடுகள் சபை சரித்திர ரீதியா பார்க்கக்குள்ள அங்க நிறைய சபை முன்வரத்துக்காக ஜெர்மன் உதவி செஞ்சிருக்கு. மார்ட்டின் லூத்தர் கூட ஜெர்மன் தான் காப்பாத்தினர் அவர் கொலை செய்ய கொண்டு போவனுக்கு. அதனால இன்னைக்கு இந்த தேசத்துல நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை பிழையா பாவிக்கக்குள்ள ஞானவர்கிட்ட தான் நாங்க கேட்கணும். இந்த சுதந்திரத்தை நிமித்தமாக பலவிதமான பாவங்கள் பெருகிருக்கு. நான் சொல்ல விரும்பல, பலிபடத்தில் இருக்கிறேன், எவ்வளவு சுதந்திரம், பெர்லின்ல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக்குல ரோட்டெல்லாம் பெரிய இது சொன்னாங்க. சோதோம்ல இருக்கிற பாவம் நேரடியா லொரியில நடக்கு. அந்த பாஸ்டர் கேட்டு என்ன இது நடக்கு, இது இப்படித்தான் நடக்குதுன்ற. சுதந்திரத்தை பிள்ளையா பாவிச்சா நம்மளுக்கு தெரியா, அப்ப நான் அந்த ஊழியர்கிட்ட சொன்னேன், ஆண்டவருக்காக உதவி செஞ்சனால இந்த நாடு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆனா இப்ப இவ்விதமா இருக்குது. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல இங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ரெய்னார்ட் பொங்க் எல்லாம் இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யோபு தானியல் நோவா எல்லாம் வந்து நின்றா கூட அங்க இறைமையா பேசக்குள்ள நான் நிக்க மாட்டேன், நான் இதுக்கு சார்பா நிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. சில நேரத்தில் நாங்க கனவு காணலாம், எங்களோட அம்மாவோட பக்தியில நான் தப்பிச்சிடலாம். சில கணவர்மார் நினைப்பாங்க, என்னுடைய மனைவி உபவாசம் இருந்து ஜபிக்கிறாங்க எனக்கு, அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அதனால நான் தப்பிச்சிருவேன். கனவு காணக்கூடாது, ஏதோ ஆண்டவருடைய கிருபையில போகலாம். சில நேரத்தில் மனைவிமார் நினைப்பாங்க, என்னுடைய கணவர் ஊழியன் செய்யறாரு, அவர் ஆண்டவருக்காக நிறைய ஆத்மா ஆதாயம் செய்யறாரு, அவர்னால நான் தப்பலாம், ஒரு வேலை தப்பலாம். ஆனாலும் நியாயத்திற்கு நாள்ல தனித்தனியா தான் நாங்க கனவு கொடுக்கணும். அது ஆரம்பத்தில இந்த ஆண்டவர் காட்டியிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சன, அவங்க ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், பாவம் செஞ்சதெல்லாம் தெரியும். ஆனாலும் அவங்கள வர சொல்லி ஆதாம தனிய கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி செஞ்ச, அவருக்கு தெரியாத ஏவாள் நாள் தான் இப்படி நடந்துச்சு, இருந்தாலும் தனித்தனிய விசாரணை, நீ ஏன் இப்படி செஞ்ச, ஏவாளை கூப்பிட்டு நீ ஏன் இப்படி செஞ்ச, தர்ப்பத்துக்கிட்ட ஒண்ணும் கேட்கல. ஆகவே நாங்க அறிஞ்சிருக்கணும், தனித்தனிய விசாரணைக்கு நாங்க ஆண்டவருக்கு முகம் கொடுக்கும், அது ஒரு நியாயத்திருப்புனால் நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல தனித்தனிய எங்களுடைய காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நாங்க உத்தரவாதத்தை செலுத்த வேண்டும். அதனால மற்றவருடைய பக்தியில வாழப்போக கூடாது, எங்கட பக்தி நாங்க ஆண்டவருக்குள்ளா இருக்கிற பக்தி வைராக்கியத்துல நாங்க முன்னோக்கி போக வேண்டும். சரி, இன்னும் வேகமா செய்தியை நான் பேசுறேன். அதனாலதான் சொல்றாரு, நாங்க தேவனுடைய கிருபை, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எல்லா காரியம் நடந்திருக்கலாம், ஆனாலும் நாங்க விழுந்து விடாத படிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியா தேவனுடைய வார்த்தையில நாங்க பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு அவர் மாத்திரம் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் விதமா சொல்றாரு பாருங்க, ஒன்னு கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல எங்க திருப்ப தேவையில்ல 27லயே நாங்க பார்க்கலாம்,
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
சொல்ற மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ற நானே ஆகாதவனாய் தள்ளப்படாத படிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். நான் ஆகாதவனாய் போகாத படிக்கு, புறக்கணிக்கப்படாத படிக்கு நான் என்ன காத்துக்கொள்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால எப்பொழுதும் சபையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க தேவனுடைய பார்வையில ஆகாதவனாய் தள்ளப்படாத படிக்கு, அந்த வார்த்தையின் அர்த்தம் நாங்கள் ஒரு பதவியிலிருந்து நீக்கப்படாத படிக்கு. சில நேரத்தில் நாங்க விசா எடுக்கிறதுக்காக நாங்க விசா ஆபீஸ்க்கு நாங்க போவோம், நான் விசா ஆபீஸ்க்கு நான் போனனால எனக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல விசா ஆபீஸ்க்கு போகிற பொழுது யாருடைய முகத்திலையும் ஒரு ஸ்ரீதேவியே இருக்காது, எல்லாரும் விசா கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா விசா அவங்களுக்கு சரின்னு சொன்னா சிரிப்போட வருவாங்க, ஆனா இல்லைன்னு சொன்னா சரியான துக்கமா இருக்காது. அந்த ஒரு பரீட்சையில தோல்வி அடைகிறது மாதிரி, வெற்றி பெறல. அப்ப நாங்க வெற்றி பெற்றவர்களா முன்னோக்கி போகணும். அப்ப அதுதான் சொல்றாரு, நாங்க எச்சரிப்பா இருக்கணும், விழுந்து விடாத படிக்கு நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். ரைட், இந்த நாள்ல தொடர்ந்து போக போகணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் ஒரு உதாரணமாக. இவைகள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதா, உதாரணங்களாக, திருஷ்டாங்கங்களாக, எங்களுக்கு அவங்க உதாரணம். உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதாரணம் இருக்கல, பாருங்க இந்த இன்னைக்கு யாருக்கு சரி அந்த அந்த பிரதர் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, அவரு இந்த வழி இதுல ஏதோ போறாரு, ஒரு கான்ல விழுந்துட்டாரு, அந்த கான் மூடாம இருக்குது. அப்ப அவர் போய் விழுந்துட்டார், திருப்பி வந்து சொல்றாரு இந்த லீட் பண்றாரு பிரதர், நீங்க இதுல போயிடாதீங்க, நான் விழுந்துட்டேன், நீங்களும் போய் விழுந்துருவீங்க, நீங்களும் போய் விழுந்துருவீங்க, கவனமா இருங்க. அப்ப அதனால அவர் போறதுக்கு ரொம்ப கவனமா அந்த இடத்துல போவார். இன்னைக்கு வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நடந்தது, சபையில நடந்தது எல்லாம் உதாரணங்களாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு உதாரணமா இருக்குது. சில நேரத்துல அநேக நேரத்துல நாங்க சொல்லுவோம், ஆண்டவர் நேரடியா வந்து எங்களோடு பேசணும், ஆண்டவர் நேரடியா வந்து இதை செய்யாத. சிலர் சொல்லுவாங்க, நான் சிகரெட் குடிக்குள்ள ஆண்டவரை வந்து தட்டி விடணும், அப்படிப்பட்டவங்கள இருப்பாங்க. ஆண்டவரே வந்து சாராயத்தை குடிக்கொள்ள போத்தல தட்டி விட்டாதான் நான் நம்புவேன், நான் பாவம் செய்யக்குள்ள அவர் நிப்பாட்டியே செய்யாத இது பாவம்னு சொல்லணும். அவர் சில காரியங்களை ஆண்டவர் சில நபர்கள் மூலமா பேசுற யோசேப்போட சம்பவத்தை வாசிக்கக்குள்ள யோசேப்பு இப்படி இருந்தா, அவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, சோதனையில முதல் நாள் பேசின வெள்ளிக்கிழமை செய்தி ஒன்று கொடுத்தான், அவன் இப்படி இருந்தனால அவனுடைய வாழ்க்கையில இப்படி நடஞ்சு, நீனும் அப்படி இருந்தா உனக்கு விதமா நடக்கும். இது தேவனுடைய வார்த்தையினூடாகத்தான் ஆண்டவர் பேசுறாரு. எப்பயும் நேரடியா வந்து டக்குன்னு வீட்டுல அந்த மரியாளுக்கு அங்கு காபிரியல் தூதன் வந்து சொன்ன மாதிரி வெளிச்சம் எல்லாம் காட்டி நான் தான் ஆண்டவர் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார். தேவனுடைய வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு பேசி அந்த உதாரணங்களை காட்டி, நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்தியனா உன்னுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவான், நீ அவங்க மாதிரி நடந்து கொண்டியனா உனக்கு விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வேதம் எவ்வளவு அழகானதுன்னு சொன்ன எல்லாத்தையும் எழுதிருக்கு. தாவீது செய்த நன்மைகளை மாத்திரம் எழுதல, அவன் விட்ட பிழையும் எழுதிருக்கு. இதுதான் வேத வார்த்தை. அங்க சாமுவேல்ல பார்க்கலாம், எவ்வளவு நன்மைகளா செய்திருந்தாலும் தாவீது ஒரு பாவம் செஞ்சு விழுந்து போனா விழுந்தது நிமித்தமாக நடந்த விளைவுகளையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவனுடைய பிள்ளைகளுடைய மரணம், வீட்டிலேயே குழப்பம், அவனுக்கு முன்னுக்கு போக முடியல. ஒரு கட்டத்துல வேதத்தை வாசிக்கல எனக்கே துக்கமா இருந்துச்சு, அழுது கொண்டே போனான். ஏன் அழுதான்னு சொன்ன, மகன்கார அப்சலோம் தரத்துறான், மகனுக்கு பயந்து ஒரு போர் தளபதி, போர் வீரன், எத்தனையோ பேருக்கு முன்பதாய் நின்றவன் தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடி அவன் அழுது கொண்டே போனான். மகன் தரத்துறான் அல்ல, நான் செஞ்ச பாவத்தினால்தான் இவ்விதமான சூழ்நிலை எனக்கு நடந்திருக்கு. அதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் குழப்பமா மாறியது. மன்னிப்பு இருந்தாலும் சில காரியங்களுடைய வாழ்க்கையில நடைஞ்சு இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? சிலர் சொல்லுவாங்க, தாவீது செஞ்சாரு தானே, எப்படி சாலமோன் இப்படித்தானே இருந்தாரு, ஒண்ணுக்கு 1000 வச்சிருந்தாரு, நம்ப என்ன? அதனால வந்த பிரச்சனை தெரியும் தானே. சில நேரத்தில் அதை பாக்கிறது இல்லை. சில வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரச்சனையில இருக்குது, உன் வாலிப பிராயத்திலே சந்தோஷப்படு, உன் இஷ்டம் போல நட, அதை மாத்திரம் பிடிச்சிக்கிருவாங்க. ஆனா கீழே ஒரு வசனம் எழுதிருக்கு, இவ எல்லாவற்றிலும் கத்தர் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அதை முழுங்கிடுறது, மற்றதை மாத்திரம் காற்று. ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் பேசுவார், வேதத்தின் வழியா பேசுறார். வேதத்தை படிவுக்குள்ள ஆண்டவர் எங்களோடு பேசுவார். அதுதான் வேதத்தின் காரியங்களை நேற்றைய தினத்தில் ரொம்ப விளக்கிட்டு இருந்தது. இதை வாசிக்காம ஆண்டவர் பேசும் பேசும் நம்ம சொல்லல, ஆண்டவர் பேசுவார். ஆனா இத படிக்க படிக்க ஒவ்வொரு சத்தியத்தின் ஊடாக நீ இப்படி வாழ்ந்து கொள், நீ இப்படி இரு அப்படின்னு பேசுவ. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நடந்த சம்பவங்கள்லாம் உதாரணமாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, அதை நாங்க பார்க்கக்குள்ள நாங்களா தீர்மானம் எடுத்துக்கணும். நாங்களா தீர்மானம், நான் இப்படி வாழ்ந்தா ஆண்டவர் என்ன இப்படி ஆசீர்வதிப்பார், நான் இப்படி இருந்தா ஆண்டவர் என்ன உயர்த்துவார். இந்த டைம்ல தான் எங்களுக்கு தெரியும், பாஸ்டர்மா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அங்க. ஆனா ஆபிரகாமுடைய காலத்துல பாஸ்டர்மார ஊழியக்காரங்க யாரும் இருக்கல. ஆனா பெற்றோர் அங்கு ஈசாக்கு அந்த விதைய விதைக்கிறாங்க, ஈசாக்கு பிள்ளைகளுக்கு விதைக்கிறாங்க. சபையில அவங்க அவங்க தான் சபை, அவங்க தான் பாஸ்டரா இருந்து குடும்பத்தை அவங்க நடத்தி கொண்டு போறாங்க. நாங்க அந்த உத்தரவாதம் எங்களுக்கு கட்டாயம் இருக்கு, நாங்க தேவனுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்கணும். சில பெற்றோர் இருக்கிறாங்க, அது பாஸ்டரோட வேலை, அது சண்டே ஸ்கூல் டீச்சரோட வேலை. ரொம்ப நல்லது, வரக்குள்ள சண்டே ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஏதாவது குழப்பம் நடக்குத சண்டே ஸ்கூல் பிள்ளை சண்டே ஸ்கூல் டீச்சர் திருத்தி எடுப்பாங்க. அவங்கள இவங்களை பிடிச்சி சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், அவங்க திருத்துவாங்க. சிலர் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, சில பிள்ளைகளை இன்னொருவரை காட்டி பயமுறுத்துவாங்க. அவங்க வருவாரு, பக்கத்து வீட்டுல அந்த ஐயா வருவாரு, அந்த பிரதர் வருவாரு, ஏன் அப்பா வருவாருன்னு பயம் காட்டுறது, அப்பா வருவாருன்னு பயம் காட்டினா என்ன? பக்கத்தில் உள்ள சோமசுந்தரம் வருவாரு கவனம். நாங்க வெளிய ஆக்கல பயம் காட்டி வச்சிருக்கிறோம். அதனாலதான் அப்பா வந்தாலும் அதுக்கு பயம் இல்லை, அப்பாவுக்கு பயம் இல்லை, ஆனா இன்னொருத்தருக்கு பயம். வீட்டில் உள்ள அம்மாவுக்கு பயம் இல்லை, இன்னொருத்தருக்கு பயம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எங்களுடைய பொறுப்பையும் கடமையும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். நாங்க வேதத்தை வாசி தேவனுடைய வழியிலையும் தேவனுடைய சத்தியத்தில் நாங்க நடத்தின சரி நிறைய காரியம் இருக்குது. நான் குறிப்பாக சொல்ல வர்ற காரியம், நான் விசேஷமா என்ன சொல்ல வரேன்னா, சிலருக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்த விதம் உங்களுக்கு தெரியும். வேத வசனத்தை நான் சொல்றேன், இந்த சம்பவம் இங்க நடக்குன்னு டக்குன்னு ஒரு படத்தை போட்டு காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த சரித்திர ரீதியான உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தின் ரீதியான உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்கள் உருவாகினது எங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 12:1-3 வரை உள்ள வசனங்களை பார்த்தா, அங்கு ஆண்டவர் ஆபிராமின் மூலமாக அங்கு மெசபொத்தேமியா ஊர் தேசத்தில் இருக்கிற ஆபிராமை ஆண்டவர் அழைத்து தேவன் அந்த வம்சத்தின் ஊடாக ஆண்டவர் வழி நடத்துறார். இந்த ஆபிராமுடைய பின்னணி உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 4:25-26 பார்த்தா, ஆதாமின் மகன் வந்து சேத். ஆதாமின் மகன் சேத். இந்த சேத்தினுடைய வம்சத்துல தான் நோவா வாரார். சேத்துடைய வம்சத்துல தான் நோவா வாரார். ஆதியாகமம் 5:1-32 மட்டும் பாருங்க. அப்ப நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத்னு 3 பேர் இருக்கிறாங்க. அதுல சேமுடைய வம்சத்துல தான் தேராக வாராரு. தேராக வந்து ஆபிராமுடைய அப்பா. அப்ப உங்களுக்கு தெரியும் ஆதாமில இருந்து டக்குன்னு வந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு தெரியும் ஈசாக்கு, அப்பாடு யாக்கோபு, அதுக்கு பிற்பாடு 12 பிள்ளைகள். அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களா மாறினாங்க. அவங்க எகிப்தில அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை பார்வனுடைய பலத்த கரத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். 1 Kings 6:1 வாசிக்க தேவையில்லை. 6:1 கணிப்பீடின்படி, சில கணிப்பீடுகளை சொன்ன சரியா அண்ணலவா நான் இருந்த மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. சாதாரண ஒரு ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன் 1446 தான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வாராங்க. அது சாலமோன் ராஜா ஆட்சி செய்து 4வது வருடத்திலையும், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து 480வது வருடத்திலையும் ஆலயத்தை கட்டினார்னு ஒரு வசனம் இருக்குது. அங்கு தாவீது ராஜா, அங்கு 1வது ராஜா, அங்கு சவுல் 1050 ராஜா வாராரு. 2வது தாவீது வாராரு 1010, 3வது சாலமோன் ராஜா 970 வாரார். ஆகவே அந்த கணக்கீடின் படித்தான் அது வருது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது மோசேயுடைய தலைமையில வாராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 1406 கானானுக்குள்ள போறாங்க. அப்ப இந்த கொரிந்தியர்ல வாசித்த வேத வசனம் வந்து எப்ப நடந்துச்சுன்னா, அந்த 40 காலத்துக்குள்ள ஒரு நடந்த சம்பவம். மோசேயுடைய தலைமையில வழிநடத்தி வருகிற பொழுது இடையில நடந்த சம்பவத்தை இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு உதாரணப்படுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல என்னன்னு சொன்னா, 1வது நாங்க பாக்குறோம், 5வது, 6வது, 7வது வசனத்தின் அடிப்படையில, 1வது அந்த வனாந்தர பயணத்திலே அவர்கள் செய்தது வந்து கலகம். 3 காரியத்தை மாதிரி தான் அவங்களோட பேச போறேன். இந்த வனாந்தரத்துல உதாரணப்படுத்தினது, 1வது என்னத்தை செய்யறாங்க? கலகத்தை செய்யறாங்க. நீங்க வாசிங்க, என்னாகும் 14:29 வசனம்.
இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும்.
இது எங்களுக்கு தெரியும். ஒரு காரியத்தை 2வது முறையும் வலியுறுத்தப்படுகிறது. 14:1-4 மட்டும் வாசிங்க.
அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பொஞ்சாரிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகவும் படிக்கும். கர்த்தரங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
நல்ல கவனமா பாருங்க, இந்த வேத வசனத்தில் நடக்கிற சம்பவம், 1வது அவங்கள் அழிந்ததுக்கான காரணம் கலகம். அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 பேரை மோசே அங்கே அனுப்பி கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியே அனுப்புறார். அவங்க அந்த தேசத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். அவங்க சபைக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த செய்தி வந்து தீய செய்தி. என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பார்வையில நாங்க வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம், அவங்களை எங்களுக்கு மேற்கொள்ள முடியாது, நாங்க தோல்வியை காணுவோம், அந்த தேசத்துல உள்ளவங்க ரொம்ப பயங்கரமானவங்க, அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்ன உடனே அந்த முன்னோக்கி ஆர்வமா போன தலைவன் வழிநடத்தி கொண்டு போன அந்த ஜனங்கள் எல்லாரும் அதிரயப்படுறாங்க. அப்ப நடக்காத காரியத்துக்காக புலம்புகிறார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள். நல்ல மொழியில சொன்னார்னா ஒப்பாரி வச்சாங்கன்னு தான் சொல்லலாம். சாவுல ஒப்பாரி வைப்பாங்களே, சில நேரத்துல ஒன்னும் நடந்திருக்காது, சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் புலம்பல் புஸ்தகத்துக்கு வைக்கலாம், அவங்க புலம்பல் புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகமா வைக்கலாம், ஒரே புலப்பம், காலையில இருந்து அந்தி மட்டும் என்ன சொல்றாங்களோ தெரியாது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஜனங்க அங்கு குழப்பத்தை இழுக்கிறாங்க. என்னது, எங்களுக்கு அந்த தேசத்துக்கு போக முடியாது, அந்த தேசம் பயங்கரமான தேசம், மோசே எங்களை பிள்ளையா வழி நடத்துறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசே எங்களை பிள்ளையா வழி நடத்துறாரு, அதனால நாங்க ஒரு தலைவரை ஏற்படுத்திக்கிட்டு நாங்க எகிப்துக்கு திரும்புவோம், நாங்க ஒரு தலைவரை ஏற்படுத்திக்கிட்டு எகிப்துக்கு திரும்புவோம். நல்லா கவனிச்சுக்கிறோங்க, நிறைய பேசலாம் இதுல. ஆண்டவர் நியமிச்ச ஒரு தலைவன் இருக்கிறார், ஆண்டவர் நியமிச்ச ஒரு தலைவன் அங்க நிற்கிறார், பயிற்சி கொடுத்து அங்கு 40 வருஷம் தாயின் கருவில உருவாகும் முன்னே ஆண்டவர் தெரிந்தெடுத்து 40 வருஷம் பார்வனுடைய அரண்மனையில பயிற்சி கொடுத்து மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று வல்லவனான எல்லா பயிற்சியும் கொடுத்திருக்கிறார். காரணம், அவன் தான் அடுத்த பார்வனா வரப்போறான், எல்லா பயிற்சியும் கொடுத்திருக்கிறார். ஆனா பார்வனா வாரத்துக்குள்ள தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்படியாது. ஆமென். எல்லா பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பி 40 வருஷம் வனாந்திர பயிற்சியும் நடந்திருக்கு. எல்லா பயிற்சியும் கொடுத்துதான் ஆண்டவர் 80வது வயதில் அழைத்து கொண்டு வரார். தேவனுடைய திட்டத்தின்படி மோசே வழிநடத்தி கொண்டு போறார். இங்கிட்டு போங்க, இப்படி நடங்க, செங்கடலை பிரிங்க, இந்த மாதிரி கொண்டு போங்க ஜனங்களை. அதுதான் தெரியும், பெலிஸ்தியர் வழியா போறது கிட்ட என்று சொன்னாலும் அவர்களை சுற்றி போக பண்ணினார். அப்ப தேவனுடைய வழி நடத்தல், இரவும் பகலும் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் தேவன் அவர்களோடு கூட வழி நடத்துகிறார். எங்களுக்கு தெரியும், நீங்க வாசி பார்த்திருப்பீங்க வேதத்துல, எப்பொழுதெல்லாம் மேகஸ்தம்பம் அங்க நிக்கிறதோ அந்த இடத்துல கூடாரம் போட்டு நிக்கிறாங்க. அது என்னத்தை காட்டுது, தேவனுடைய வழிநடத்தல மாத்திரம் பின்பற்றி இந்த தலைவன் வழி நடத்துறான். ஆனா ஜனங்கள் இடையில இருந்து சொல்றாங்க, இவன் வழி நடத்துறது பிள்ள, இந்த மனுஷன் வழி நடத்துறது பிள்ள, கொண்டு போற தேசம் பிள்ள, அதனால நாங்க எங்களுக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்துவோம். நல்லா அறிஞ்சிக்கிறோங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் அவங்களுக்கு ஏற்ற தலைவரை உருவாக்குற. இன்றைக்கு ஜனங்களை பாருங்க, இன்றைக்கு மதத்தை என்னத்துக்காக பின்பற்றுறாங்க, ஒரு இந்துல இருந்திருக்கிறோம், ஒரு மதங்கள்ல இருந்திருக்கிறோம், அவங்க காரியங்களையும் செஞ்சு மதத்தை பின்பற்றணும், செய்யற மாதிரியே செஞ்சு கோயிலுக்கும் போயிட்டு எல்லாம் செஞ்சு குளிச்சு எல்லாம் செஞ்சுட்டு வரணும். ஆனா செய்யறதுல ஒரு மாற்றம் இல்லை, எல்லாமே செஞ்சு எங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குது, அதை பின்பற்றணும், ஒரு இந்துன்னு சொல்லணும், கிறிஸ்டியன்னு சொல்லணும், பௌத்தம்னு சொல்லணும், எல்லாம் செஞ்சு பின்பற்றணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் எதை நினைக்கிறாரோ அதை செஞ்சு பின்பற்றதுக்கு தான் எங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சு அவரை பின்பற்றதுக்கு அல்ல, அவர் எதை நினைச்சிருக்கிறாரோ அதை செஞ்சு அவரை பின்பற்றதுக்கு தான் எங்களை அழைச்சிருக்கிறார். கிறிஸ்தவத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் அந்த மாதிரி நாங்கள் கனவு காணக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யறதெல்லாம் செஞ்சு ஆண்டவரையும் பின்பற்றலாம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய இஷ்டப்படி எங்களுக்கு ஒரு தலைவரை நாங்க உண்டாக்கிட்டு நாங்க போவோம். அந்த சபையில பெரிய குழப்பம் நடக்குது. நேற்று நான் சொன்னேன், அங்கு மோசேயும் ஆரோனும் விழுந்து கிடக்கிறான், முன்னுக்கு போக முடியாம விழுந்து கிடக்கிறான். ஆனா அந்த நேரத்துல ஒரு யோசேப்பும் மன்னிக்கவும் யோசுவாவும் காலைக்கும் எழுந்து நின்று அவங்க வஸ்திரங்களை கிளி தைரியமா, அவங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, செங்கடலை பிரிச்ச மனுஷன் மூங்கப்புற விழுந்து கிடக்கிறான், பெரிய காரியங்களை செஞ்சவர், பார்வனிடத்தெல்லாம் பேசி தைரியமா நின்று இந்த ஜனங்களுக்காக முன்னுக்கு நின்று கண்ணீர் வடிச்சு ஆண்டவர் அவங்களை அழிப்பேன்னு சொல்லக்குள்ளலாம், அவங்களை அழிப்பேன்னு சொல்லக்குள்ளலாம், அவங்களை அழிச்சிடாதீங்க, அவங்களை அழிக்கிறேன்னா என்னையும் சேர்த்து அழிங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன ஒரு மனுஷன் மூங்கப்புற விழுந்து கிடக்கிறான். உன்னை நல்லா யோசிச்சு பாரு. சில நேரங்கள்ல நல்ல கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல எங்களிடத்துல நன்மைகள் பெற்றவங்க, ஆசீர்வாதம் பெற்றவங்க ஏதாவது எங்களுக்கு விரோதமா செய்யக்குள்ள எங்களுக்கு கஷ்டமா போயிடும். அதை விட வேற வேதனை எதுவும் இருக்கா? அப்படி இவருக்காக நாங்க இவ்வளவு பிரயாசப்பட்டோமே, இவருக்காக நாங்க முன்னின்றோமே, இவருக்காக எத்தனை நாள் நாங்க உபவாசம் இருந்திருக்கோம். நான் ஒரு மெய்ப்பண்ண ரீதியில பேசுறேன். ஒரு ஆத்மாவை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். சில நேரத்துல அந்த உணர்வு இல்லாம பேசலாம். சில நேரத்துல இப்ப ஒரு குழந்தைய பெற்றெடுத்த தாய்க்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். குழந்தைய பெற்றெடுக்காம இப்படிதான் வேதனை இருக்குன்னு சொன்னா அது விளங்காது. அதனால தான் எங்களை சர்ச்சுக்கு யாராவது பிரசங்கம் பண்ண வரக்குன்னா உங்களுக்கு ஒரு தலைமத்துவம் இருக்குதா? சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்குதா? சில இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆனா நாங்க இத்தனைய போஸ்ட் எல்லாம் போட்டிருப்போம். அதுல சிங்களத்துல சொல்லுவாங்க, துப்பத்தாகி துக்கை தன்னே துப்பத்தாட்டையே பாமனா. ஒரு ஏழையனுடைய கஷ்டம் ஏழைக்கு மட்டும்தான் தெரியும். ஏழையனுடைய கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். ஒரு மேய்ப்பனுடைய பிரயாசம் என்னன்னு தெரியும். அப்படியெல்லாம் செஞ்சு ஒரு ஆத்மாவை லேசா நாங்க ஆதாயப்படுத்துறோம். அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அதற்காக கண்ணீர் வடிச்சு எத்தனை நாள் குடும்பத்தை பார்க்காம ஓடி இருப்போம். பிள்ளைக வியாதியில் அழுதுருக்கும். வீட்டுல சாப்பாடு இல்லாம கத்திருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு ஐயோ புதுசா வார ஒரு ஆத்மா டெலிபோன் பண்ணிருக்குது ஹாஸ்பிட்டல்ல நிக்குதான் அப்படின்னு ஓடின காலங்கள் இருந்திருக்கும். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுதான் ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வர வேண்டியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு எடுக்கிற இந்த செய்தி வேற, ஆனா திசை திரும்பி இந்த செய்தியில நிக்கிறேன். நான் இன்னைக்கு இன்னைக்கு நாள நான் ஒரு ஆசீர்வாத செய்தி தெசலோனிக்க சபையை பத்தி பேசலான்னு தான் இருந்தேன். தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி செலுத்தி எழுதுகிற ஒரு கடிதம் இருக்கு. அந்த ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவனுடைய வசனத்தை கேட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த தெசலோனிக்க சபையில நிறைய குணாதிசயங்கள் இருந்தது அப்படிங்கிற தலைப்புல தான் இருந்தது. ஒரு பெரிய ஊழியக்காரன் விசுவாசிக்கு நன்றி செலுத்தி எழுதுகிற ஒரு சம்பவம் இருக்கு. நல்லா அறிஞ்சிக்கணும். ஒரு தேவனுடைய மனுஷன் எங்களுக்கு நன்றி செலுத்தி எழுதவோ சொல்றதுக்கோ நாங்க நடந்துக்கிறோம். சில நேரங்கள்ல விசுவாசிகளுக்காக ஆலோசனை சொல்ல போறது, பெட்ரோல் செலவழிச்சு டீசல் செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு அங்க போயிட்டு காலையில இருந்து அந்தி மட்டும் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறது. இப்படி செய்யாங்க அப்படி செய்யாதீங்க ஒரு ஏதாவது சமாதானப்படுத்த பாக்குறது ஏதோ பிரச்சனை. ஆனா இப்படி எல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு போயிருந்து கடைசியா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப நல்லது வந்தது நீங்க, ஆனா நாங்க எடுத்த தீர்மானத்துல ஒரு மாறுதலும் இல்ல பாஸ்டர், நாங்க இப்படிதான் செய்வோம், நாங்க இப்படித்தான் செய்வோம் அப்படின்னுக்குள்ள எவ்வளவு வேதனையா இருக்கு. சில நேரத்தில் எங்களுடைய பிரயாசம் வீணா போயிரு. அதே நேரத்தில் நாங்க கஷ்டப்பட்டு போய் நாங்க சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பிடுச்சுன்னா குடும்ப கவுன்சிலிங் செய்வோம். கணவன் மனைவி கிடையில நீங்க ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு ஒன்னா ஆகிரணும், மனம் திரும்பிடணும், நீங்க முன்னோக்கி போங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க ஒப்புரவாகி கண்ணீர் வடித்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாஸ்டருக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் காலையில இருந்து இவங்களுக்காக ஒதுக்கின நேரம் வீண் போக அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த கணவன் மனைவி ஒப்புரவாகாம பாஸ்டர் இதுக்கு ஒருப்பாடு எனக்கு இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவருக்கு என்ன அந்த ரூம்ல தூங்கிட்டு நான் என்ன இந்த ரூம்ல தூங்குறேன், நாங்க ஒப்புரவாக மாட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும், சந்தோஷமா வர முடியாது. கவனமா இருக்கணும். அப்ப பிரயாசம் வீண் போகவே கூடாது, பிரயாசங்கள் வீண் போகவே கூடாது. ஆகவே இந்த ஜனங்கள் இவங்களுக்கு சொன்ன எல்லா காரியத்திலும் இவங்களுக்கு குழப்பத்தையும் பிரச்சனையும் சந்தேகத்தையும் உண்டாக்கிய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு துச்செய்தியை பரப்பினாங்க, அதேரியமான வார்த்தைகள் எல்லாம் பரப்பினாங்க. அதனால சபையில பெரிய குழப்பமா இருந்துச்சு. அதனால அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த யோசுவாவும் காலைக்கும் தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த வனாந்திரத்துல மறைப்பார். சீக்கிரமாக போக வேண்டிய இடம் 40 வருஷம் சுத்தினான். உங்களுக்கு தெரியுமா, அந்த காதிஸ்குல அவங்க இருந்த இடத்துல இருந்து 4-5 நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனாலும் இவருடைய முறுமுறுப்பின் நிமித்தமாக 40 ஆண்டுகள் சுத்தினாங்க. நல்லா அறிஞ்சிக்கிறோம். சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அந்த விளையாட்டை நினைப்போம். எங்களுக்குரிய எத்தனை ஆசீர்வாதங்கள் தாமதிக்க காரணம் சில நேரத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பு, சந்தேகம், பின்வாங்குதல் எல்லாம் இருக்கிற பொழுது எங்களுடைய ஆசீர்வாதம் தாமதமாகும். அதனால நாங்கள் எங்களை சரி செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை முன்னோக்கி கொண்டு போகிற பொழுது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டுகொள்ள. முதலாவது அதை உதாரணப்படுத்துறது, அவங்க நிறைய பேர் கழகத்தின் நிமித்தமாக முறுமுறுப்பின் நிமித்தமாக அந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு. நான் நினைக்கிற எல்லாரும் கூட்டம் முடிகிற நேரத்தில் வந்திருக்கிற மாதிரி அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்க. இன்னொரு சம்பவத்தை நான் பார்த்துட்டு தக்கன போறேன். ரெண்டாவது காரியம் இது முக்கியமானது, அது எண்ணாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-9 மட்டும் வாசிங்க. டக்குனு
இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் குசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொண்டு போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரரிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான். அதை ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலேயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு வீட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று.
அவன் இந்த இடத்துல பார்க்கலாம், அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாருங்க 22வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, டைமிங்ல காணாது. 22வது அதிகாரத்தில இருந்து வரக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது மோவாப் ராஜா அவங்களை சபிக்கும்படியாக பிலேயாம் குறி சொல்ற ஒரு மனிதனை கொண்டு வரான். அவனை கொண்டு வந்து அந்த ஜனங்களை சபிக்க பண்ணுகிற பொழுது அவங்களை சபிக்கவே முடியல, அவங்களை சபிக்கவே முடியல. அவன் கடைசியா சொல்றான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை எனக்கு சபிக்கவே முடியாது. அவங்க தேவனோடு இருந்தாங்க, தேவனோடு வைராக்கியமா இருந்தாங்க, அதனால அவங்களை சபிக்க முடியல. ஆனா கடைசியா பிள்ளையாம் சொல்லிக் கொடுக்கிறான், இந்த ஜனங்களுக்கு இந்த ஜனங்களை பாவத்துல விழுத்தாட்டி விட்டா, பாவம் செய்ய பண்ணிட்டா தானாகவே இவங்க அழிஞ்சிருவாங்க. அதனால அங்க பார்க்கலாம், அங்க இருக்கிற பெண்களை அவங்கிடத்துல கொடுத்து அவங்க பாவத்துல விளப்பண்ண பண்றாங்க. அங்க பாவத்தோட தொடர்பு அவங்களோட விக்கிர ஆராதனை நமஸ்கரிக்க அவங்களோட தொடர்பு வைக்கிறாங்க. ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அங்கு பிள்ளையாம் குறி சொல்லுகிறனாலே சபிக்க முடியாத ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அது மாதிரி பிசாசும் சில நேரத்தில் நாங்க ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா நிற்கிற பொழுது, ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிற பொழுது எந்த ஒரு வல்லமே எங்களை தீண்ட முடியாது. ஆமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமே வாய்க்காது. நாங்க ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா நாங்க நிக்கிற பொழுது எந்த சூனிய வல்லமே எங்களுக்கு தாக்க முடியாது. சில இடங்கள்ல தேசிகா பாதி வீட்டுக்கு முன்னுக்கு விழுந்திருந்தாலும் சரியான பயன், யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து பாசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரதர் மார்கிட்ட சொல்லுவாங்க, தேசிகா பாதி சூனியம் பண்ணி போட்டிருந்தாங்க, அதுல மஞ்சள் இருந்துச்சு, குங்குமம் இருந்துச்சு, சிகப்பு டை எல்லாம் இருந்துச்சு, அப்படின்னு எல்லாம் சொல்லி பயந்துருவாங்க. நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த மந்திர சக்தியும் ஒன்னு செய்ய முடியாது. நீங்க வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் ஒன்னு செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமா என்ன சூழ்ச்சியை செய்தாலும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. பயப்படாது, கத்தர் உங்களை உயர்த்துவார், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட சமாதானமாகும்படி செய்வார். ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இந்த ஜனங்கள் ஆண்டவருக்காய் நின்ற பொழுது யாரால ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் பிசாசு தந்திரமான ரீதியில இந்த பிள்ளையாமுடைய ஆலோசனையை ஜனங்கள் கேட்டு பாவத்தில் விழுந்தனால அவங்க தான அநேக பேர் மறைத்து போனாங்க. அதைத்தான் கொரிந்தியர்ல வச்சு எழுதுறாரு. இப்படி அநியாயமா அவங்க செத்து போனாங்க. சில நேரத்துல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களை விழுத்தாட்டுறதுக்கு சத்துரு எத்தனையோ வழிகளை வச்சிருப்பான். அது எல்லாவற்றிலும் நாங்க கவனமா நடக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை, ஆண்டவருடைய கிருப தயவு எங்களுக்கு தேவை, ஆண்டவருடைய வார்த்தை தேவை. அப்பொழுது எல்லாவற்றிலும் நாங்க தப்பித்து போகலாம். அப்பொழுது எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கடந்து வரும். இந்த இடத்துல பாருங்க, இவ்விதமா எல்லாம் அங்கு அந்த தேசத்துல எல்லாம் கலகமும் குழப்பமும் எல்லாரும் மறைத்து இருக்கிற பொழுது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழப்பம் இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த நேரத்துல ஒருத்தர் துணிகரமா இழுத்துக்கிட்டு வாராங்க. ஆனா ஒருத்தர் எழுந்து வைராக்கியமா அந்த பாவத்தை எதிராக கிரிய செஞ்சு அதை நிப்பாட்டினா அப்பொழுதுதான் வாதை நின்று. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் மறைஞ்சிருக்கு, என்னென்ன காரியம் மறைஞ்சிருக்குதோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்குள்ளதான், அதை நிப்பாட்டக்குள்ளதான் மறு வேலை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அது எதுவா இருக்கலாம், ஒரு பாவத்தை குறித்து நான் சொல்லல, எதுவா இருக்கலாம். நேற்றைய நாளில சொன்னேன், சில நேரத்துல பிசாச விரட்டுறது, ஓட்டி போ இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன், மிதிக்கிறேன், விரட்டுறேன், தரத்துறேன், பாதாளத்துக்கு உன்னை அனுப்புறேன் எல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நாங்க வச்சுக்கிறோம். அவனுக்கிட்ட இருக்கிற பொறாம, அவன்கிட்ட இருக்கிற எரிச்சல், அவனுக்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் நாங்க வச்சுட்டு விரட்டுறது. அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், என்னுடைய சாமான் வச்சுட்டு என்னதான் கால் சட்டை, என்னதான் சப்பாத்து, இதெல்லாம் போட்டுட்டு என்னையே தரத்துறியான்னு சொல்லுவான். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தூக்கி வீசக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்துவார். சில நேரத்துல எங்களுடைய வாயினால், நாவுனால், எங்களுடைய கிரியினால் எது ஆண்டவர் எங்களுக்கு காட்டார் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்குள்ளத்தான் மிகுதியான வேலை முன்னோக்கி போ. ஆமென். நீங்க பாருங்க, அங்கு யோசுவாவுடைய தலைமையத்துல ஒரு யுத்தம் நடக்குள்ள அங்கு ஆகான் என்றவன் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுனால அவங்க போன யுத்தத்துல தோல். அதுக்கு பின்னுக்கு அவங்க போகல, இனி போக முடியாது. அவங்க கண்டுபிடிக்கணும் எதற்காக இது நடந்திருக்கு இந்த தோல்வி அப்படின்னு. எங்கட வாழ்க்கையில் அப்படித்தான், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கல, என்னத்துக்காக இப்படி நடந்துச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெர்மன் அல்லேலூயா, என்னத்துக்காக நடந்துச்சு, ஓ எங்களுடைய குடும்ப ஜபத்தை குறைச்சிட்டோம், வேத வாசிப்பை குறைச்சிட்டேன், தேவனுக்குள்ள இருக்கிற பக்தியை குறைச்சிட்டேன், நான் எடுத்த தீர்மானத்தை குறைச்சிட்டேன். சில நேரத்தில் வேலை கிடைக்கும் முன்னுக்கு ஜபம் பண்ணுவாங்க, நான் எனக்கு என்ன வேலை கிடைச்சாலும் ஓய்வுனால நான் கனப்படுத்துவேன், எனக்கு கொடுக்கிற வேலையில எல்லாம் ஆண்டவருக்கு தசமம் காணிக்க எல்லாம் நான் செலுத்துவேன். வேலை தளத்துல ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்துல யோசிக்கணும், ஏன் இந்த வீண் பிரச்சனை வருது, ஏன் இந்த வீணான பழிய மேல சுமத்துறாங்க, ஓ நான் எடுத்த தீர்மானத்தை விட்டுட்டேன், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன் தீர்மானம் எடுத்தேன், இப்ப எனக்கு ஒரே பிஸி, காலை மாலையும் வேலை, ஒண்ணும் செய்ய முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துவார், நாங்க அப்பொழுது தீர்ந்தோம், நான் ஆண்டவருக்குள்ள எடுத்த தீர்மானத்தை மறுபடியும் நிறைவேற்றணும். நாங்க ஜனவரி 1ஆம் தேதி ஒரு புது வருட ஆராதனையில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்போம், அந்த தீர்மானத்துக்கு நாங்க திரும்பணும். அல்லேலூயா. நாங்க ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுகிற பொழுது ஆண்டவரை நான் உமக்காக இப்படி நிற்பேன் அதுக்கு நாங்க திரும்பணும். சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது காரியம் இருந்தா நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் அதை சரி செய்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆமென். எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு, நான் ஒரு ஒன்னு சொல்லி முடிச்சுவா. மூன்றாவது காரியம் ரொம்ப முக்கியமானது, மூணாவது காரியம் ரொம்ப முக்கியமானது. இதை நான் வேதத்துல இருந்து வாசிக்காம அதிகாரங்களை சொல்றேன், நீங்க பாத்துக்கணும். அது 1 கொரிந்தியர் 10:9 நடந்த சம்பவம், அது என்ன காலத்துல தான் இருக்குது. அங்க நாங்க இப்பொழுது அங்கு கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது எண்ணாகம் புஸ்தகத்துல வனாந்தரத்தில் நடந்த சம்பவத்தை தான் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கிறோம். எண்ணாகமம் 17வது அதிகாரத்துல 1-5 மட்டும் ஒரு சம்பவம் நடக்குது. டக்குனு வாசிங்க பாருங்க.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிறவியினத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களில் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார்.
சரி, இது ரொம்ப முக்கியமானது. கடைசியா அதை பேசினாலும் இது ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாருக்கும் நாங்க இதை நல்லா கவனமா வச்சுக்கணும். இந்த இடத்துல தலைமத்துவத்தை குறித்து ஒரு பிரச்சனை உண்டாகும். இதுல குழப்பத்தை எழுக்கிறாங்க. 16வது அதிகாரத்திலாம் வர்றது குழப்பம். அது என்னன்னா, கோராகு, தாத்தான், அபிராம் என்ற மூணு பேர் எழும்புறாங்க. அவங்க எழும்பி சொல்றாங்க, இந்த மோசே ஆரோன்லாம் மிஞ்சி போறாங்க, அளவுக்கு மிச்சம். அவங்கள மாத்திரமா ஆண்டவர் வச்சு பாவிக்க முடியும், அவங்களுக்கு மாத்திரமா இந்த வேலை இருக்குது, எங்களுக்கு இதை செய்யலாம், எங்களுக்கு இது முடியும் அப்படின்னு ஒரு குழப்பத்தை போடுறாங்க. நாங்களும் இதை செய்வோம். அந்த டைம்ல தான் ஆண்டவர் அங்கு நிரூபிச்சு காட்டுறாரு, அந்த சிஸ்டர் வாசிச்ச வேத வசனம். அதனால நீங்க 12 கோள்களை கொண்டு வாங்க, நான் இஸ்திரமா நியமிச்சாலும் நான் காட்டுவேன். அவங்களுடைய கோள் என்ன செய்யும், துளிக்கும். நான் காட்டுவேன், அடையாளத்தை காட்டுவேன். இவங்களுடைய நினைப்பு, இவங்களை மாத்திரமா ஆண்டவர் தெரிந்து கொண்டார், இவங்க மாத்திரமா இதை செய்யலாம். சத்தியம் அதுதான். நான் முதலாவது சொன்னது போல, மோசேயை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே காப்பாத்தினார். அழிஞ்சு போயிருக்க வேண்டியவன், 3 மாதம் அவங்க பாதுகாக்கிறாங்க. அந்த பேலைய நோவா மன்னிக்கவும், அந்த மோசேயை வைத்த அந்த பேலை, சரி, நாணல் பெட்டி, சரியா பார்வனுடைய குமாரத்துக்கு பெரும்படியா ஆண்டவர் செஞ்சு பார்வன் அரண்மனையில வளர்த்து ஆண்டவர் பயிற்சியெல்லாம் கொடுத்து ஒரு தலைவனுக்கு பெரிய ஒரு அழைப்பை கொடுத்து ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் குழப்பத்தை போடுறாங்க. அப்ப அந்த டைம்ல ஆண்டவர் காட்டுறாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல வனாந்திர பிரயாணத்துல நடந்த ஒரு சோக சம்பவம் என்னன்னா, அப்பொழுது மோசே ஒரு வைராக்கியமா சொல்றாரு, கர்த்தர் நிரூபிப்பா. இதோட கதை முடியல. அவர் சொல்றாரு, இந்த கலகம் பண்ண அவ்வளவு பேரும் வித்தியாசமான ஒரு மரணத்தை காண போறாங்க. பூமி ரெண்டா பிளந்து நேரடியா அவங்க எங்க போறாங்க, பாதாளத்துக்கு போவாங்க. அப்ப அதையும் எச்சரிக்கிறார். சில நேரங்களில் ரொம்ப கவனம், எந்த ஒரு கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன ஊழியக்காரிக்கு விரோதமா நாங்க எழும்பக்கூடாது. மற்ற சொன்ன எல்லா காரியத்தை விட டேஞ்சரானது, ரொம்ப டேஞ்சரானது. தெரிஞ்சும் பேசக்கூடாது, தெரியாமையும் பேசக்கூடாது. நான் வேதத்தின் வசனங்களை தாரு, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லித்தாரு. அப்படியா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை எதிர்க்கிறாங்க, தேவனுடைய மனுஷருக்கு விரோதமா எழும்புறாங்க, கிரியை செய்யறாங்க. அதனால அநேக காரியங்கள் அவங்களுக்கு இழப்பு நடந்துச்சு. அதை அவர் உதாரணப்படுத்தி எழுதுறாரு. நல்லா பாருங்க, சில நேரங்கள்ல எங்களுக்கு வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்க பேசிடுவோம். நேற்று ஆராதனையை பற்றி பேசணும், சில நேரத்தில் ஆராதனையில் என்ன நடந்துச்சு, குறை நடந்தது என்ன, எப்படி அந்த பிரதர் பாட்டு படிச்சாரு, என்ன மியூசிக் அடிச்சாரு, அப்படியும் பாட்டு படிக்கணுமா, இப்படி இடையடையே கத்துணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற கதை. அது ஞாயிற்றுக்கிழமையும் தொடரலாம், திங்கக்கிழமையும் தொடரலாம், செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து போகலாம், போன் ஃப்ரீ தானே தொடரலாம். இன்னொரு காரியமும் நடக்கும். ரெண்டு பொண்ணு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் கூடித்தாங்கன்னா இப்படி பேசுவாங்க. அந்த சர்ச் பாஸ்டரை பத்தி தெரியுமா, அந்த ஊழியரை பத்தி தெரியுமா உங்களுக்கு, இந்த ஊழியரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவரை பத்தி தெரியுமா? ஆனா யாருக்கும் தெரியாது, ஆண்டவர் அதை கேட்கிறார். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனுஷர்களுக்கு விரோதமா நான் கிரியை செய்யவே கூடாது. 5 நிமிஷம் தாங்க, நான் இது முடிக்கிறேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் பாருங்க. ரெண்டுக்கும் இல்ல வித்தியாசம். சவுலையும் தாவீதையும் பத்தி நான் பேச போறேன். சவுல் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 1 சாமுவேல் 19:1,
தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான்.
இந்த வசனத்துல பாருங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அங்கு சாமுவேல் மூலமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு முடிஞ்சு, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு முடிஞ்ச ஆளை கொலை செய்யும்படியா யாரு வகை தேடுறா? சவுல் என்ன செய்யறான், தன்னுடைய யோனத்தானோடு தன்னுடைய மகனோடு சேர்ந்து எப்படியாவது தேவனால் இந்த அபிஷேகப்பட்ட மனுஷனை நாங்க கொலை செய்யணும். அது மாத்திரமல்ல இன்னொரு பரிதாபம் இருக்கு, அதையும் வாசிங்க, அதெல்லாம் விடக்கூடாது வாசிங்களே. இன்னொரு காரியத்தை செய்யறான். 22:18
அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியன் ஆகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான்.
பாருங்க, அவங்க சிவில் இல்ல ஆசாரிய உடுப்போட இருக்கிறாங்க, அவ்வளவு பேரை துணிகரமா கொலை செய்ய துணிகரமா. அதற்கு எதிர்மாற பாருங்க தாவீது, கொஞ்சம் வாசிங்க, அதையும் வாசிங்க. இன்னும் 2 வசனம் உங்களுக்கு தாரேன், இதோட செய்தியை முடிக்கிறேன். 24:5
தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டது.
இந்த இடத்துல பாருங்க, தாவீதை தொடர்ந்து சவுல் வாராரு, எப்படியாவது கொலை செய்யணும், தாவீதை அழிக்கணும் அப்படின்னு. ஆனா தாவீதுடைய கையில ஆண்டவர் சவுல கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த நேரத்துல இவர் மலைஜாலத்துக்கு போனார்னு இருக்குது, அப்ப அந்த இடத்துல யாரும் முடிக்காட்டெல்லாம் போக மாட்டாங்க. அவர் போற குகையிலே இருக்கிறாரு அங்க தாவீது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவன் கொலை செய்யல. அந்த சவுளுடைய சால்வை தொங்கலை வெற்றிருந்த நிமித்தமாக அவருடைய மனம் துடிச்சிச்சான். இவருக்கு தெரியாத ஆண்டவர் அவரை விட்டு போயிட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். சவுல் கீழ்படியல, தேவனுக்கு விரோதமா கிரிய செஞ்சாரு, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போயிருச்சு, அது நல்லா தெரியும். கர்த்தருடைய ஆவி தான் போயிருச்சுன்னு ஒரே வெட்டா வெட்டி இருக்கலாம், ஆனா அதை செய்யல. காரணம், தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு ஆள் நான் தொடக்கூடாது, நான் தொடக்கூடாது. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, என்ன செய்யணும். 26:8-11
அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து
பாருங்க என்ன சொல்றாருன்னு, பின்னும் தாவீது கர்த்தர்
அவரை
அடித்து
அல்லது அவருடைய காலம் வந்து
அல்லது அவருடைய காலம் வந்து மறைத்து
அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய
அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய
நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலை மாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீரையும் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான்.
கர்த்தர் விலகிட்டாருன்னு தெரியும், தன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார்னு நல்லா தாவீதுக்கு தெரியும், தன்னுடைய மீது பரிசுத்த ஆவியான நிக்கிறார்னு நல்லா தெரியும், சவுல் ராஜா இல்லைன்னு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஒரு நாள் வரும், நான் இந்த பதவிக்கு வாரத்துக்கு கர்த்தர் அவரை அடித்து அல்லது யுத்தத்துக்கு போய் ஏதாவது நடந்து அவர் மறித்தால ஒழிய நான் என்று கையை நீட்ட மாட்டேன். கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனிதருக்கு விரோதமா சில நேரத்தில் சிலர் தவறி இருக்கலாம், பிழைச்சிருக்கலாம், தேவனுக்கு விரோதமா கிரிய செஞ்சிருக்கலாம், தேவன் ஆவியானவர் தான் போயிருக்கலாம், ரொம்ப கவனம். அப்படித்தான் இருந்தா கூட எங்களுக்கு பேசுறதுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி பேசலாட்டி அப்ப என்ன செய்யறது, என்ன செய்யறது, ஜெபம் செய்யறது, சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்கா இல்லை, என்ன செய்யறது, அப்ப நாங்க பேசணுமே, இது செஞ்சிருக்கு நாங்களே தவறு இல்லை. எப்பயும் ஆண்டவர் எங்களை தூக்கி விட தான் பார்க்கிறார். மரத்தில் ஏறி விழுந்தவனை மாடேறி மீச்ச கதை மாதிரி யாராவது ஒருத்தர் விழுந்துட்டா சந்தோஷப்படக்கூடாது. எப்படியாவது அவங்களை தூக்கி விட முயற்சி எடுக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏதாவது விஷயத்துல தவறிட்டாங்களா, அவங்களை மன்னிச்சு மறந்து அந்த இடத்திலிருந்து உயர்த்தணும். அதுதான் ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா எழுமணப்படுது, எங்களை எல்லாம் தண்டிச்சு அப்படியே பிளட் பண்ணிருந்தா என்ன நடந்திருக்கும். ஆனா இப்பயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், மனம் திரும்பி எழும்பி எனக்காக முன்னுக்கு நிற்பாங்க. சில நேரங்கள்ல நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாட்டி, ஒரு விசுவாசி பின்வாங்கினாலே எவ்வளவு இழப்பு, ஒரு ஊழியக்காரன் பின்வாங்கினா பெரிய இழப்பு. மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் சிலர் எதிர்பார்ப்பாங்க, அந்த இடத்துக்கு நான் வரணும், நானும் முகத்தை காட்டணும். இல்ல இல்ல, ஆண்டவர் எங்களுக்குன்னு ஒரு விசேஷ தன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 1000 பேர் எழும்பினாலும் நாங்க ஆண்டவருக்கு விசேஷமானவர். அல்லேலூயா. நான் விசேஷம் சொல்லுங்க, நான் விசேஷம், இந்த சபைக்கு நான் விசேஷமானார். மறந்துடக்கூடாது. முடிவு சொல்ல விரும்புகிறேன், இந்த சவுல் அப்படி துணிகரமா செஞ்சதுனால கடைசி அவனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், யோனத்தான் மடிந்து போன. அவனுடைய வம்சத்துல யாருமே ராஜ பதவிக்காக பாடு வரல. சவுனுடைய குடும்பம் வர வர வெளநற்று போனான். ஆனா ஊழிய அபிஷேகப்பட்ட மனுஷனை கௌரவப்படுத்தி, அப்படி செய்யாத ஒரு மனுஷனை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த பதவிக்கு கொண்டு வந்தார். அவனுடைய வம்சத்துல அது அழியாம தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. சில நேரத்தில் அன்னைக்குள்ள நிலைமைய பார்க்க கூடாது, பின்னுக்கு நாங்க பார்க்கணும். ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புறது பேசுறதுன்றது எங்களோட முடிகிற கதை இல்லை. பின்தொடரக்கூடிய ஒரு செயல் ரொம்ப ரொம்ப கவனம். அதுவும் ஒரு எச்சரிப்பின் செய்தியா அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஒருத்தர் இப்படி சொன்னார், அவர் எப்படி சொன்னாருன்னா, சவுல அபிஷேகம் பண்ணது தையில குப்பிலையா, தாவீது அபிஷேகம் பண்ணது தையில கொம்புலையா. நான் சொன்னேன் குப்பிலைய கொம்புலைய இருந்தது அபிஷேகம் தைலம் அப்படின்னு. நாங்க குடிக்கிற கோலா கோப்பையில குடிச்சானா கிளாஸ்ல குடிச்சானா இருக்கு தச்சாண்டு. அதனால அவருடைய நினைப்பு இல்ல, சவுல சவுல பேசலாம் நான் இல்ல, நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கும். கத்தர் செயல்பட விடம் கொடுக்கும். நாங்க ஏதாவது செயல்பட்ட அந்த இடத்துக்கு வரக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தச்சையெல்லாம் தாவீது தான் கொலை செஞ்ச அந்த இடத்துக்கு வந்திருந்தா குற்ற உணர்வு கத்தா இருக்கும். இன்னொருத்தர் மிதிச்சோ இன்னொருத்தர் இல்லாமாக்கியோ நாங்க அந்த இடத்துக்கு வர முயற்சி எடுக்கவே கூடாது. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார், அது யாருமே தர முடியாத ஒரு இடம். எங்களுடைய கையின் அடையாள ரேகெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை விரல் அடையாளத்தை எடுக்கிறாங்க. ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருந்தா அவங்க எடுக்க தேவையே இல்லை. ஏன் எடுக்கிறாங்க? ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குது. எங்களை வித்தியாசமா உருவாக்கின ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பை வச்சிருக்கிறார். அவங்களை தைரியப்படுத்த விரும்ப இன்னொருவருக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு நான் வரணும்னு இல்லை, எனக்குன்னு ஒரு ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிறார், நான் வரேன். அப்படி ஏதாவது காரியம் யாருக்காவது இருந்தா அவங்கள மன்னிச்சு மறக்கணும். ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, பிழை செஞ்சிருந்தா, குற்றம் செஞ்சிருந்தா அவங்கள நாங்க மன்னிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு விசுவாசி சிங்கல் சிறிலங்காவில் எங்கட பாஸ்டருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அவருக்குள்ள எழுப்புதலே இல்லைன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் எழுப்புதல் வர ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதல் வர ஜெபம் பண்ணுங்க, வேற எங்கேயும் போய் சொல்ல தேவையில்லை. நல்ல காரியம். பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சர்ச்சில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் நியாயத்திருக்க கூடாது. நாங்கள் யார் நியாயத்திருக்கிறது? தேவனை நியாயாதிபதியாக இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் எங்களை நியாயத்திருப்போம். நான் முடிக்க விரும்புகிறேன். முடிக்க முன்னுக்கு இந்த வேத வசனம் நிறைய இருந்தாலும் நான் நினைக்கிறேன் கத்தர் எங்களோடு பேசியிருப்பார். நான் தான் சொன்னேன், நான் இப்படி எல்லாம் பேசிட்டு போகணும்னு இருக்கல, ஒரு அன்பா பேசிட்டு தேவனுடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு இந்த வசனத்தை வச்சிருக்கிறார். ஒருத்தருக்காவது பேசலாம், நீங்க நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் வீண் போவார். ஏதாவது ஒண்ணு செய்ய, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய. ஆகவே கத்தருக்குள் அருமையானவர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த சட்ட திட்டங்களை மதியாம நடந்தான். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை கண்டான். கிறிஸ்துவுக்கு முன் 722 10 கோத்திரம் இல்லாமல் போயிருச்சு. கிறிஸ்துவுக்கு முன் 586 யூதா கோத்திரம் இல்லாமல் போயிருச்சு. சம்பூர்ணமா இஸ்ரேல் நாடில் அடிமையா போனான். 70 அடிமையா இருந்தான். திருப்பி அங்கிட்டு ராஜ்யங்கள் கிடைக்கல, ராஜாக்கள் வரல. கிறிஸ்துவுக்கு பின் நாங்க பார்த்தா 70 அவங்க சம்பூர்ணமா ஆலயம் நெருப்பு வைக்கப்படுது. 130 யூதர்கள் முழு உலகமெங்கும் சிதறடிக்கப்படுறாங்க. இஸ்ரேல் நாடே இல்ல. 1948 இருப்பாடு தான் மறுபடியும் உருவாகிருக்கு. அதுக்கு இருப்பாடு எத்தனையோ சண்டைகள் நடிச்சு இன்னைக்கு உறுதியா நிக்கிறான். இந்த சரித்திரத்தை சொன்னா நிறைய சொல்ல முடியும். என்னத்தை சொல்ல விரும்புறேன்னா, அவங்க அன்னைக்கே அந்த சீனாய் மலையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டு, அதுவும் எங்களுக்கு சாட்சி. ரெண்டு சாட்சியை சொல்றேன் சரியா, அந்த சாட்சியை சொல்ல. அவங்க அன்னைக்கு சீனாய் மலையில கொடுத்த உடன்படிக்கையை கேட்டு உருப்படியா நடந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க தான் உலகத்துல மேன்மையான ஜனமா இருப்பாங்க. ஆமேன். அதுவும் எங்களுக்கு ஒரு சாட்சி. அவங்க அப்படி விட்டனால தான் இதே ஜெர்மன் தேசத்திலையும் சுமார் 60 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் மறுத்தாங்க. சும்மா அண்ணளவான கணிப்பெடுத்தான் 60 லட்சம். ஹிட்லர் கொலை செய்யக்குள்ள 1-2 போட்டு கொலை செய்யவும் இல்லை, அதை விட கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஏன் இந்த கேதி என்னத்துக்கு விதமா வந்திருக்குது? தேவன் கொடுத்து வார்த்தையை நிறைவேற்ற. கத்தருக்குள் அருமையானவர்கள், ரெண்டு சாட்சி இருக்குது. வேத ரீதியாகவும் இருக்குது, சரித்திர ரீதியா இருக்குது. இது எல்லாம் எங்களுக்கு உதாரணமா எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்காய் வாழுவோம். இந்த சபை மென்மேலும் முன்னோக்கி போகும். ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல இடத்தை கொடுப்பார். நீங்க முன்னோக்கி போய் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அருமையான மக்கள் மத்தியிலே, இந்த அருமையான ஊழியத்திலே, அருமையான தேவ ஊழியர்கள் மத்தியிலே, தேவ பிள்ளைகள் மத்தியிலே பேச உதவி செய்தார். அதற்காக நன்றி. விசேஷமாக ஜெபிக்கிறேன் இந்த சபையின் ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அருமையான பாஸ்டருக்காக, சிஸ்டருக்காக, அவருடைய பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து முன்னோக்கி கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அவரோடு ஒன்றிணைந்து இந்த ஊழியத்தை தாங்கி முன்னோக்கி போகிறவர்களை ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சபையில் மூப்பர்களுக்காக, சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு அருமையான ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவர்களை மனதார ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தப்பி வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அழைத்திருக்கிறீர், தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரிவினைகள், கோபஸ்தாவங்கள், மனஸ்தாவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு ஒருமனமாய் முன்னோக்கி போக உதவி செய்தல்லும் படியாக ஜெபிக்கிறேன். சந்தோஷம், சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறட்டும். அந்த குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துனுடைய வல்லமைகளும், அந்தகார வல்லமைக்கு விரோதமாய் எழும்புகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க. இத்தனைய குடும்பங்களில் தேவைகள் இருக்கிறது. அவருடைய கடன் பிரச்சனைகளாம் தீர்த்து வையுங்க. அன்புரே சுவாமி, தாங்க முடியாத சுமைகள் இருக்கிறது, அதைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்கிறது, உதவி செய்தெல்லாம் படியாக ஜெபிக்கிறோம். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு என்னுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். அன்புரே சுவாமி, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அன்புரை எத்தனைய சுதந்திரங்கள், அன்புரை பாவத்தை நோக்கி கொண்டு போகிற சம்பவங்கள் இருந்தாலும் அன்றுவரை உம்முடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்காக இருக்கட்டும். பிள்ளைகளுக்காக பெற்றோர் வடிக்கிற கண்ணீரை கட்டாய நீர் காணும்படியாய் ஜெபிக்கிறேன். மனம் திரும்பாத பிள்ளைகள், முரட்டாட்டம் பண்ணுகிற